பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 நான் வாசிக்கிறேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல் பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். கோணலும் மாறுபாடான சந்ததி அப்படின்னு பவுல் நமக்கு அங்கே சொல்கிறாரு. நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், அப்படி ஒரு ஒரு அதிருப்தி நிறைஞ்ச ஒரு சந்ததியில் தான் நம்ம வாழ்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம அதிருப்திக்கு நம்ம மனசில் இடம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு முறுமுறுப்பு நம்ம வாயில் வளர்ந்துக்கிட்டே போகும். ரொம்ப முறுமுறுக்கிறாங்கன்னா என்ன காட்டுது? இதயத்தில் அதிருப்தி ரொம்ப வளர்ந்துக்கிட்டு போகுதுன்னு தான் காட்டுறோம். இந்த அதிருப்தி நம்ம வாழ்ற இந்த நவீன உலகத்தில், இந்த டெக்னாலஜி உலகத்தில், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, விளம்பரங்கள், இந்த மீடியா, கற்பனை உலகம் எல்லாம் நமக்கு காமிச்சு, இப்போ யூடியூப்பில், இந்த இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வருகிற காட்சிகள், அந்த ரீல்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்க பார்க்க ஒரு செயற்கையான ஒரு பிளாஸ்டிக் பரிபூர்ணமாக இருக்கிற ஒரு காட்சிகளை நமக்கு காமிச்சு நம்முடைய அதிருப்தியை இன்னும் அதிகம் தான் படுத்துது இல்லைங்களா? அது வந்து அங்கே வர ரீல்ஸோ சரி, 70% அது யதார்த்தத்துக்கு உண்மையானது அல்ல. நிறையா இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு வந்திருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி கற்பனைகள்லாம் பண்ண முடியும், வீடியோஸ் அதெல்லாம் பண்ணி இன்னும் போடும்போது நமக்கு இன்னும் அதிருப்தி தான் அதிகமாகுது. அப்படி ஒரு ஜென்ரேஷனில் நம்ம வாழ்கிறோன்றது யதார்த்தமான உண்மை தான். அந்த மாதிரி இருக்கும்போது அதனால தான் மக்களுக்கு வந்து இருக்கிற காரியங்களில் நன்றி இல்லாமல் இல்லாத காரியங்களை நினைச்சே புலம்புகிற, முறுமுறுக்கிற ஒரு மனநிலைமையில் நம்ம வாழ்கிறோம். இந்த அந்த அதிருப்தி எப்படி கூட வெளிப்படுதுன்னா, ரொம்ப எரிச்சல் உள்ளவர்களாக, சின்ன சின்ன காரியங்களையும் பொறுமை இல்லாதவர்களாக நம்ம காலம் மாறிக்கிட்டு வருது. அது பல விதத்தில் நம்ம சரி உடம்பையும் பாதிக்குது பாருங்களேன். இப்போல்லாம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு வாங்க, வாழ்க்கை எத்தனை வருஷம் வாழ முடியும் அப்படின்னா அது குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லைங்களா? அந்த காலத்துலலாம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கேட்டோன்னா 50-60 வயசுக்கு மேலே தான் நம்மலாம் கேள்விப்படுவோம், ஹார்ட் அட்டாக் அப்படின்லாம், ஹார்ட் ப்ராப்ளம்னு. இப்போ என்ன ஆகுது? 25 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் வந்துடுது, 30 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிற நியூஸ் பார்க்குறோம். நீங்கள் பார்க்குறீங்களா தெரியல. இது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக் மாத்திரம் இல்லை, நான் வெளியவன் யூஸ்வலாக ரொம்ப போகிறது கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லையா. எப்போனா வெளியே போய் ஒரு ஸ்ட்ரீட்டில் அங்கே எங்கே போயிட்டு வரும்போதெல்லாம் சேட் டிமைஸ், சேட் டிமைஸ்னு போஸ்டர்ஸ் இருக்கும் நிறையா. பார்த்தீங்கன்னா வாலிபருங்க தான், அதை நம்ம கண்ணாலியை நேராக பார்க்குறோம். ஏன் இத்தனை பேர் இறக்குற ஒரு காலத்தில் இருக்கிறோன்னா, ஒருவேளை இப்போது நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிறதுனால தான். மக்களுக்கு பொறுமை நிலை போய் இருக்கிறதுல நன்றினால் வருகிற சந்தோஷம்லாம் ஜாஸ்தி அனுபவிக்காமல் எப்போ பாரு பொறுமை இல்லாத டென்ஷன் தான், டென்ஷன். அதனால தான் பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது, அதனால் ஹார்ட் அட்டாக் வருது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா எந்தெந்த விஷயங்களுக்கு நமக்கு ரொம்ப பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி போகுதுன்னு பாருங்களேன். எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயங்களுக்கு, முக்கியமாக வாலிபர்களுக்கு, வாலிபர்களுக்கே எப்படின்னா வயசானவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், வாலிபர்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஏன் ஜாஸ்தி ஆகுதுன்னா, புதுசாக ஏதாவது ஒரு டெக்னாலஜி, புதுசாக மொபைல் ஃபோன் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா, ஐஃபோன் 15 வந்துச்சுன்னா அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுமா? ஐயோ எப்படியாவது வாங்கணுமே. புதுசாக ஏதாவது ஒரு ஃபேஷன் வந்துருந்துச்சுன்னா அது வாங்கிறதுக்கு வரைக்கும் அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுமா? இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு போஸ்ட்டு, ஒரு ரீல்ஸ் ஏதாவது போட்டாங்கன்னா அந்த லைக்ஸ் ஜாஸ்தி ஆகலையே அப்படின்றதுனால பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுதா அவங்களுக்கு? எவ்வளோ முக்கியமான இன்னும் லிஸ்ட்டு பாருங்களேன். டிராஃபிக் ஜாம், நமக்கு முன்னாடி யாராவது மெதுவாக ஓட்டிட்டு போனாங்கன்னா, ஏதாவது க்யூ பார்த்தோன்னா, ஐயோ இவ்வளோ பெரிய க்யூவா அப்படின்னு பிளட் ப்ரெஷர். எங்கன்னா காத்திருக்கணும்னா ரொம்ப நேரம், பிபி எவ்வளோ நேரம் காக்கிறோமோ அவ்வளோவும் பிபி ஜாஸ்தி போகுது. அழுகிற குழந்தைகளை பார்த்தா ரொம்ப பிளட் ப்ரெஷர் ஆகுதான். எப்படிலாம் அதனால தான் பேரண்ட்ஸ் அந்த காலத்தில் எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் அழுவுறியா எவ்வளோனா அழுவு வாங்கி தர மாட்டோன்னுவாங்க. ஆனால் இப்போது கொஞ்சம் அழுதா போதும், நமக்கெல்லாம் பிபி ஜாஸ்தி ஆகியோ நமக்கு பிபி ஆகிட போதுன்னு சரி எடுத்துக்க அப்படின்னு அதுங்க இஷ்டத்துக்கு கொடுத்துட்றோம். நம்ம குழந்தை அழுவுறது நமக்கு பிபி ஜாஸ்தி ஆகிறது. திருப்பி 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 கால்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா திருப்பி பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. எங்கேயாவது லேட்டாக போகிறோன்னா பிளட் ப்ரெஷர், டைட்டாக துணி போட்டிருந்தா பிளட் ப்ரெஷர். பாருங்களேன் எவ்வளோ முக்கியமான காரியங்களுக்கு பிளட் ப்ரெஷர்ஸ்லாம் ஜாஸ்தியாக, ஹார்ட் அட்டாக் வராமல் சேட் டிமைஸ்னு வாலிபர்கள்லாம் பொட்டு பொட்டுன்னு போக மாட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன். இல்லைங்க பாஸ்டர் ஒருத்தர் சொன்னேன் அப்படியெல்லாம் ஒன்றும், நாங்களாம் ஜிம்முக்கு போகிறோம், நாங்களாம் ரொம்ப ஒர்க் அவுட்டு 3 hours ஒர்க் அவுட் பண்ணுறோம். நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம ஊரில் பெரிய பிரபல ஸ்டார் இறந்துட்டார், நல்ல ஒர்க் அவுட் பண்ணுறவர். அதெல்லாம் இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம். இங்கே நன்றி இல்லை, திருப்தி இல்லை, அது வெளிப்படுகிற விபரீதங்கள், பயங்கரமான விபரீதங்கள். சின்ன சின்ன விஷயங்களில் பொறுமை இல்லை. நம்மளை பார்த்துக்கிட்டு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு அதுலேயே அவங்களுக்கு இருக்கிறது நமக்கு இல்லைன்றதுல திருப்தி, இருக்கிறதுல நன்றி இல்லாதனால தான் இப்படி ஆகுது. இப்படி ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி நாம் நின்றுக்கிட்டு பவுல் நமக்கு ஒரு புரட்சிகரமான கட்டளை, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்க. அவர் சொல்லுகிற தாட்டை நம்ம மறந்துடக்கூடாது. அது புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்தால் ரெண்டு வசனங்களாக ஒரு வாரத்துக்கு படிச்சுட்டு போகலாம். பவுல் எழுதும்போது ஒரே எண்ணத்தோடு எழுதினவர், இதை வாசித்தவங்களும் ஒரே எண்ணத்தோடு வாசிப்பாங்க ஒரே டைமில். நமக்கு அதை தாட்டை விட்டுறக்கூடாது. இவர் என்ன சொல்லிட்டு வந்தார் இந்த 2வது அதிகாரத்தில்னா, ஏ மனத்தாழ்மையை பற்றி கற்றுக் கொடுத்தார். எப்படிங்க எப்படியெல்லாம் வாழ முடியும்? நான் முதலாவது என்ன சொன்னார், நீங்கள் முதல்ல மனத்தாழ்மை படிச்சுக்கணும். அதுக்கு நிறைய உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு எடுத்து காமிச்சார் இல்லைங்களா. அவர் தேவனாய் இருந்தும் தன்னைத்தானே எப்படி தாழ்த்தினார், அந்த மாதிரி மனத்தாழ்மை. அந்த சந்தர்ப்பத்தில் மனத்தாழ்மை பழகிக்கு வருகிற அதை பற்றி பேசிட்டு வரும்போது தேவனுடைய பராமரிப்புக்கு விரோதமாக வருகிற முறுமுறுப்பின் உணர்ச்சியைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுல வருகிற நம்ம மைண்ட்ல பலவிதமான ஜிம்னாஸ்டிக் செஞ்சு நியாயமான காரணங்கள் நம்முடைய அதிருப்திக்கு சொல்லுகிற தர்க்கங்கள் அது வெளிப்படக்கூடாது. அது எப்படி வரும்? ஏன்னா இந்த முறுமுறுப்புக்கு வேர் காரணமே பெருமை தான் இல்லைங்களா. பெருமை, இந்த பெருமை தான் ஒரு இருதயத்தில் ஆண்டவருடைய பராமரிப்பை மதிக்காம அதுக்கு விரோதமாக இப்படியா நடக்கணும் அப்படியா நடக்கணும்ன்ற உணர்ச்சி விரோதமாக பராமரிப்புக்கு நமக்கு வர்றதுக்கார் பெருமை இருக்கிற இருதயம். அந்த பெருமை இருக்கிற இருதயம் தான் அது தர்க்கங்களில் மற்றவங்ககிட்டையும் வெளிப்படுது. அது ரெண்டையும் குலைச்சி ஒழிக்கக்கூடியது மனத்தாழ்மை. எப்போ நமக்கு மனத்தாழ்மை இருக்கோ ஆண்டவருடைய பராமரிப்புக்கு நம்ம அடங்கணும்ன்ற தாழ்மை வரும். மற்றவர்கள் நம்மளை விட மேன்மையானவர்கள் அவங்கக்கிட்ட தர்க்கமோ சண்டையோ போடுகிற குணம் நம்மளை அடக்க பார்க்கும். இந்த தாழ்மை தான் ரெண்டையும் நமக்கு குறைக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் தான் மனத்தாழ்மையை பற்றி பேசிட்டு வரும்போது மனத்தாழ்மை எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக வெளிப்படுத்துறது? நீ மனத்தாழ்மை உள்ள ஆளுனா எதில் தெரியும்? நீ எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்வாய். பவுல் வந்து நமக்கு ஒரு யதார்த்தமாக சொல்லக்கூடாதுங்களா, ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். இதெல்லாம் நடக்கிற காரியமாக நமக்கு தோணுது. ஒருவேளை அவர் இப்படி சொல்லியிருந்தார்னா, முயற்சி சில காரியங்களை முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா. சில காரியங்களை அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாவற்றையும் எல்லாத்தையும் நீ செய்கிறதெல்லாம் முறுமுறுப்பில்லாமல் செய்யணும். பாருங்களேன் எப்படிங்க நடக்கும். இது பத்தாதுன்னு சொல்லி 17வது வசனத்தில் இன்னுமா என்ன சொல்லுவார்னா, நீ வெறும் நெகட்டிவாக முறுமுறுப்பு இல்லாதது மாத்தணும் இல்லை, உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் நீ பாசிட்டிவாக நன்றியோடு சந்தோஷமாக இருக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா இல்லைங்களா. நினச்சி பார்த்தா பவுல் இந்த ஸ்டாண்டர்ட் எங்கேயோ இருக்குது. இதெல்லாம் நடக்கிற காரியமாக நம்ம சொன்னோன்னா பவுலுக்கு தெரியும் இது கஷ்டம்தான். அதற்காக அவருக்கு தெரியும் ஒரு அவிவசுவாசிக்கு இதெல்லாம் சொல்லவே முடியாது. ஆண்டவர் அறியாது நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சிக்க கூடாது இப்படிலாம் வாழ்ந்துருவோனவங்கனால முடியதான் முடியாது. ஆண்டவர் அறிஞ்சு இருதயம் மாற்றப்படுற வரைக்கும் இதெல்லாம் முடியாது. ஆனால் பவுல் வந்து விசுவாசிகளுக்கு பேசுகிறாரு. அது விசுவாசிகளும் கஷ்டமாக இருக்கும் என்பதை அவர் அறிந்து நம்ம இருதயத்தையே அசைக்கிற மாதிரி 3 காரணங்களை அவர் சொல்கிறார். ஏன் நாம் முறுமுறுக்கக்கூடாது? நம்ம இருதயத்தையே அசைக்கக்கூடிய ஒரு காரியங்களை அவர் சொல்றாரு. இதை சொல்லுகிற சந்தர்ப்பம் நம்ம மறக்க கூடாது. உங்களுடைய ரட்சிப்பை பயத்தோடு நடுக்கத்தோடு நடப்பீங்கன்னு சொன்னார் இல்லைங்களா. ஒர்க் அவுட் யர் சால்வேஷன், ஒர்க் அவுட் அப்படின்னும் போது மிகுந்த முயற்சி நீங்க போடணும். ஒரு சுரங்கத்தில் போய் நோண்டி தங்கத்தை சுரங்கெல்லாம் மைனிங் பண்ணுவாங்க, அது எவ்வளோ முயற்சி எடுப்பாங்க. ஒரு விவசாயி அவ அந்த விதைக்கிற காலத்தில் எவ்வளோ உழைக்குவான், அந்த மாதிரி ஒரு மேக்சிமம் உழைப்பு நீங்கள் பண்ணணும் உங்கள் ரட்சிப்பை நடப்பிக்கிறதுக்கு. அது ஏன், அது ஊக்கத்தை என்ன கொடுத்தாரு, தேவனே உங்களுக்குள் சித்தத்தையும் விருப்பத்தையும் செய்கையும் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார் அப்படின்னார். நம்ம எப்படிங்க இப்படி முறுமுறுக்கில்லாமல் இருக்கிறது? ஒரு பக்கம் நம்ம நம்பணும், நம்முடைய ரட்சிப்பை பயத்தோடு நடுக்கத்தோடு முழு முயற்சியோடு நம்ம செய்யணும். ரெண்டாவது பக்கம் நமக்குள்ள தேவன் விருப்பத்தையும் சித்தத்தையும் ஏற்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து இந்த மூணு காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆண்டவர் நமக்கு முறுமுறுப்பு இல்லாமல் முறுமுறுப்பை நிறுத்துறதுக்கு உதவி செய்வார். அதை பார்ப்போம். என்னங்க மூணு காரணங்கள், ஏன் நான் முறுமுறுக்கக்கூடாது? நான் அதை பாசிட்டிவாக சொல்லலாம். பாசிட்டிவாக சொல்ல போனோம்னா முதல் காரணம் பரிசுத்தமாக்குதல், ரெண்டாவது காரணம் சுவிசேஷ சாட்சி, மூணாவது காரணம் மகிமைப்படுத்துதல். அது சொன்னால் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை பாருங்களேன். அது நெகட்டிவாக சொன்னோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வரும் நமக்கு, அப்படி தான் இல்லைங்களா. எதுவுமே நம்ம நெகட்டிவாக சொன்னோன்னா அப்படியே நம்ம காது திறந்து கேட்கும், பாசிட்டிவாக சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம் சில நேரங்களில். ஆகவே நெகட்டிவாக தலைப்பு நான் சொல்ல போகிறேன். இதையே மாற்றி சொன்னா ஏன் நம்ம முறுக்க முறுக்கக்கூடாதுன்னா, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற பரிசுத்தமாக்குதலின் கிரியையை முறுமுறுப்பு தடை பண்ணுகிறது. ரெண்டாவது, முறுமுறுப்பு இந்த உலகத்தில் நம்முடைய விசுவாச கிறிஸ்தவ சாட்சியை அழிக்கிறது. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் ரெண்டாவது வருகையில் ஒவ்வொரு முறுமுறுப்பாலும் அவன் இன்னைக்கு எவ்வளோதான் நாடகம் போடலாம், அவன் உண்மையான விசுவாசி இல்லைன்னு வெளிப்பட போகிறது. வாவ், இது சீரியஸா இல்லை? இந்த மூணு காரணங்களை பார்ப்போம் நம்ம. முதலாவது எங்க இதுதான் பவுல் 14-15 சொல்றாரு, முறுமுறுப்பு பரிசுத்தமாக்குதலை தடை பண்ணுகிறது. படிங்க, இப்ப பாருங்க தமிழ்ல வந்து மேலையும் கீழையும் போட்டு இருக்கு. நான் இங்கிலீஷ் வரிசையின்படி தமிழை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நான் சொல்லுகிறேன். 15 என்ன வருதுன்னா, ஏன் முறுமுறுக்கக்கூடாது? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள். ஏனெனில் தட் யூ மே பிகம், இங்கிலீஷில் அப்படித்தான் வருது, ஏனெனில் நீங்கள் கபடற்ற மாசற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. அப்படித்தான் யூ மே பிகம் இங்கே தமிழில் மாற்றி போட்டிருக்கிறாங்க பாருங்களேன். அதனா ஒரு விளைவு ஒன்று நடக்கும், நீ முறுமுறுப்பு இல்லாமல் நீ செய்யும் போது ஒன்று நடக்கும்பா, ஒரு விளைவாக. ஏன் நம்ம முறுமுறுக்கக்கூடாது? இன் ஆர்டர் தட், ஒரு நோக்கம் அது நிறைவேறும். நீ அப்படி முறுமுறுப்பு இல்லாமல் ஒரு காரியம் நிறைவேறும். இந்த ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால் இதில் உள்ளடக்கியது, கடவுள் வந்து ஒரு பெரிய வேலையை பரிசுத்தாவியானவர் உள்ளுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்முடைய சித்த விருப்பத்தையும் நம்முடைய செய்கையும் செய்கிற பணி, அதே தேவன் பராமரிப்பில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்மளை கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு பணியை நம்ம வாழ்க்கையில் செய்துக்கிட்டு இருக்கிறார். அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸுடைய குறிக்கோள் என்ன? அந்த ப்ராசஸுடைய குறிக்கோள் வந்து நம்ம வெறும் வாயில் சொல்கிறது இல்லை, நம்முடைய கேரக்டர், நம்மளுடைய குணம் உண்மையான கடவுளுடைய பிள்ளைகளாக மாறும்படிக்கு அந்த பணியை செஞ்சுக்கிட்டு வர்றார். எப்படிப்பட்ட பிள்ளைகள்? மாசற்ற கபடற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு நம்ம பணியை அவர் செஞ்சுட்டு வர்றார். நம்ம கேரக்டர் அப்படி மாறும்படிக்கு அந்த பணி, அந்த ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கணும்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? முறுமுறுக்கக்கூடாது. நீங்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்ச மாதிரி அந்த ப்ராசஸையே தடை பண்ணி குலைச்சி போடுறீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு கொண்டு வர்றாரு, இன்னொரு சூழ்நிலையில் பொறுமையை வளர்க்குறதுக்கு கொண்டு வருகிறாரு. நீங்கள் அந்த புரிஞ்சிக்காமல் அங்கே முறுமுறுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்ச மாதிரி செஞ்சு அந்த பணியே நடக்காமல் பரிசுத்தமாக்குதலை குலைச்சி போடுகிறீர்கள். பொறுமையானது பூரண கிரியை செய்யவே விடாமல் பொறுமையே இல்லாதவர்களாக பரிசுத்தமாக்குதல் உங்கள் வாழ்க்கையில் தடைப்படுகிறது. அதைத்தான் அவர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள்னு வேற சொல்லிக்கிறது இல்லை, பேரில் அவர் ரெண்டு இப்படி ஒரு பிள்ளைகளாக நீங்கள் மாறணும். எப்படி? மாசற்ற கபடற்றவர்கள். ரெண்டுமே நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணத்தை பற்றி பேசுது. எப்படிப்பட்ட பிள்ளைகள் அப்பா நீங்கள், தேவனுடைய பிள்ளைகள்ன்றீங்க. முதலாவது மாசற்றவர்கள். உங்களை பார்க்கும்போது, தானியலை பார்க்கும்போது ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தாங்களாம். ஒரு குற்றமும் அவரால் கண்டுபிடிக்க முடியல எல்லாருனாலையும். அந்த மாதிரி உலக மனிதர்கள் உங்களை பார்க்கும்போது ஒரு மாசற்றவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சுலேயோ சரி வாழ்க்கையிலையோ சரி ஒரு மாசு கண்டுபிடிக்க முடியாது யாரும். அப்படியா இருக்கிறோம் நம்ம, ஃபுல்லாக மாசுகள் தான் இருக்குது இல்லைங்களா. ஆனால் தேவனுடைய பணி உங்களை அப்படி செய்யணும்னு நடத்திட்டு வருதான். பராமரிப்பில் பொறுமையானது, உபத்திரங்கள் வரும்போது மிகுந்த சந்தோஷப்படுங்கன்னு யாக்கோபு சொல்கிறார். ஏன் பொறுமையானது? பூர்ண கிரியை செய்யும் போது என்ன ஆகும்? நீங்கள் பயில் தெரியாது அவங்களுக்கு, ஒன்றிலும் குறையில்லாதவர்களாக இல்லைங்களா, குறையில்லாதவர்களாக அதெல்லாம் பணி நடந்துக்கிட்டு வருது. அப்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுட்டு வருகிறாரப்பா. மாசற்றவர்கள், அடுத்ததாக கபடற்றவர்கள், இன்னோசன்ட் அப்படின்னு வருது. எந்த விதமான கலப்படம் இல்லாத சுத்தம், கபடம் இல்லை. உள்ள ஒன்று வெளியே ஒன்றுன்னு இல்லை. பாருங்களேன், நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ஒன்றா இருக்கலாம், ரொம்ப ஒழுங்காக பக்திமான் மாதிரி வந்திருக்கலாம். ஆனால் நம்ம மனசில் பார்த்தா ரெட்ட வாழ்க்கை, வெறும் இச்சைகள் நிறைந்திருக்கலாம், வெறும் பொருளாசை நிறைஞ்சிருக்கலாம். அது யாருக்காவது தெரியுமா? இப்போ நான் அப்படி இருக்கலாம், ஆனால் இங்கே வரும்போது நல்ல பாஸ்டர் மாதிரி இருக்கலாம், பக்திமான் மாதிரி, ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கரமான பாவங்கள் எனக்கு இருக்கலாம். சபைக்கு வரும்போது எல்லாத்தையும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சமாதானமாக இருக்கலாம், வீட்டுக்கு போனால் ஒரே ஷார்ட் டெம்பர்டு ஒரு மிருகம் மாதிரி நான் நடந்துக்கலாம். சபையில் யாருக்காவது தெரியுமா? அப்படி இருக்கக்கூடாது. மாசற்ற கபடற்றவர்களாக, ரெட்ட வாழ்க்கை இல்லாமல், ரகசிய பாவ வாழ்க்கை இல்லாமல், எல்லாத்துலேயும் நேர்மை உண்மை இருக்கணும். அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை மாற்ற பண்ணுறாராம். ஹாம்லெஸ், பியோர், கலப்பணம் இல்லாமல், இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். மாசற்ற கபடற்ற தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மளை பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே வேலை செய்கிறாரு, வெளியில் பராமரிப்பில் வேலை செஞ்சுக்கிற பெரிய பணி நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா இதுதான் ஆண்டவர் பண்ணிட்டு, ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இது முக்கியமா? யோசிச்சு பாருங்க. நமக்கு எதோ முக்கியம், எனக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது அதான் முக்கியம், டென்ஷன் வந்துடக்கூடாது அதான் முக்கியம். ஆண்டவருக்கு இதுதான் முக்கியம். இது எவ்வளோ முக்கியம்னா, எபேசியர் 1:4 என்ன சொல்லுது? அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டாரா? அவருக்கு முன்பதாக மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு நம்மளை தெரிந்து கொண்டாரா. தெரிந்து கொள்ளுதலின் நோக்கம் இது. எபேசியர் 5:25 மீட்பின் நோக்கமும் இதுதான். ஏன் நம்மளை காப்பாத்தினாரு? இயேசு நமக்காக வந்து மரித்து ஏன் மரித்தாரு? எபேசியர் 5:25 சொல்லுது, புருஷர்களே உங்க சொந்த மனைவிகளை அன்பு கூறுங்கள், கிறிஸ்துவும் சபையை அன்பு கூர்ந்து தம்மை தாமே அதுக்கு ஒப்பு கொடுத்து. ஏன் கொடுத்தாரு? அதை பரிசுத்தமாக்கி சுத்தப்படுத்தி தமக்கு முன்பதாக மாசு குறை இல்லாமல் பரிசுத்தமும் மாசற்றதாக நிறுத்தும்படிக்கு. அதுதான் பராமரிப்பு. மீட்பு தெரிந்து கொள்ளுதன் நோக்கம், மீட்பின் நோக்கம், ஆண்டவர் பராமரிப்பில் நடத்தி வரும் நோக்கம் இதுதான். இதை தான் ஆண்டவர் செஞ்சு வருகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளுதல்னால மாத்திரம் இல்லை, தத்தெடுப்புனால மாத்திரம் இல்லை, நாம் வாழ்க்கையிலையும் குணத்திலையும் அது வெளிப்படும்படிக்கு கிரியை செய்து வருகிறார். பாருங்கள், அதான் ஆண்டவருடைய பணி. எபேசியர் 5:1 திருப்பியும் சொல்லலை, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகள் போல், தேவனுடைய பிரியமான பிள்ளைகள்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, தேவனை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். பி இமிட்டேட்டர்ஸ், கடவுளை காப்பி பண்ணுங்க. கடவுளுடைய, கடவுள் தான் உங்கள் அப்பானா, அப்பா மாதிரி நடந்துக்க. அப்பா பேரை காப்பாற்றுற மாதிரி, நம்ம சொல்கிறோம் இல்லையா என் பேரை கெடுக்காதான் அப்படின்ற மாதிரி, அப்பா பேரை காப்பாற்றுற மாதிரி நடந்துக்கங்க. கடவுள் அதை தான் நமக்குள்ளே வேலை செய்கிறாரு. சரி, ஆண்டவர் வேலை செய்கிறாரு, நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. இதுக்கு தான் முன்னாடி என்ன சொன்னார்? நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் ரட்சிப்பை பயத்தோடு நடுக்கத்தோடு நடப்பிக்கணும். அந்த நடப்பிக்கிற உங்களுடைய பணி என்ன? இந்த பெரிய பணியில் நீங்கள் செய்கிறது எல்லாமே முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யணும். அதை நீங்கள் செய்ய தவறும் போது இந்த மாபெரும் பரிசுத்தமாக்குதல் பணியே கொலைச்சி தடை பண்ணி விடுகிறீர்கள். தரங்களே, அதுதான் அவர் அங்கே சொல்கிறார். கபடற்ற இந்த மாதிரி செய்யும் போது, கபடற்ற மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆகாதபடிக்கு, நெகட்டிவாக சொல்ல போனோன்னா அந்த பரிசுத்தமாக்குதலை தடை பண்ணுகிறோம். இது எவ்வளோ பெரிய காரணம்! இந்த காரணம் பயங்கரமான காரணம் இல்லை. அப்படியே தான் இருப்போம், முறுமுறுத்துக்கிட்டு தான் இருப்போம், இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி தான் இருப்போம். ஒரு முதிர்ச்சியிலையும் பரிசுத்தமாக்குதலையும் வளராதபடிக்கு கடைசியில் ஆயிடுவோம். அந்த இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நமக்கு வருது, ப்ரூவ் யுவர் செல்ஃப், நீ நிரூபி கடவுளுடைய மாசற்ற புள்ளன்னு. நீ முறுமுறுப்பு இல்லாமல், கடவுளுடைய புள்ளான்னு சொல்றது இல்லை, அதை முறுமுறுப்பு இல்லாமல் அதை நிரூபின்றார். அதை நாம் அப்படி முறுமுறுத்தோம்னா என்ன செய்கிறோம், நம்ம கடவுளுடைய பிள்ளையே இல்லைன்னு நம்ம சென்ஸ் காட்டிக்கிறோம். ஓகே, முதல் காரணம். இந்த காரணம் முறுமுறுப்பை சீரியஸாக எடுக்க வைக்குமா அவங்கள? இல்லை, இந்த காரணம் பத்தாதுன்னா இன்னொரு காரணத்துக்கு போவோம். இன்னொரு காரணம் சுவிசேஷ சாட்சி. நெகட்டிவாக சொல்ல போனோம்னா, நாம் முறுமுறுக்கிற ஆள்களாக இருந்தால் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷ சாட்சியை, கிறிஸ்தவ சாட்சியை நாம் குலைத்து போடுகிறோம். நம்மளை பார்த்து ஒருத்தனும் ஆண்டவரை பற்றி அறிஞ்சுக்கிறதோ ஆண்டவர்கிட்ட வர்றதோ நடக்கவே நடக்காது. நம்மளை பார்த்து நம்ம ஆண்டவர்கிட்ட யார், நான் காட்ட ஆண்டவர்கிட்ட யாரும் வரமாட்டாங்க, நம்மளை பார்த்து வரமாட்டாங்க யாரும். அது எங்கே சொல்கிறாரு, 15:2 பாகம் தமிழில், நான் இங்கிலீஷில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற மாதிரி சொல்லுகிறேன். கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் நடுவில் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல் பிரகாசிக்கிற குற்றமற்ற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். முறுமுறுப்பு ஆண்டவருடைய பணியை, பரிசுத்தமாக்குதல் பணியை நம்ம வாழ்க்கையில் தடை பண்ணுறது மாத்திரம் இல்லை, நம்முடைய உலகத்தில் கிறிஸ்தவ சாட்சியும் குலைத்து போடுகிறது. இதுதான் மெயின் இஷ்யூ. ஏன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் பெரிய கட்டளையில் சொல்லிட்டு வர, சுவிசேஷத்துக்கு பாத்திரமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும். அது முதல்லையா, முதலாவது அதிகாரத்திலேயே சொன்னார். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை காப்பி பண்ணி போட்டிருக்கார். உபாகமோ 32:5, நீங்கள் அதை திறந்து வச்சுக்கலாம், அதை திறந்து பாருங்களேன். அதே மாதிரி தான் பவுல் இந்த வசனத்தை எடுத்திருக்கிறார், அதை நீங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 32:5 மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க முறுமுறுப்புனால ஆண்டவர் எவ்வளோ சோதிச்சாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு காரியத்தை சொல்றார். படிங்களா 5வது வசனம்.
அவர்களோ தங்களை எடுத்துக்கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார்.
சரி, அவர்கள் தேவன் வந்து அவர்களை மீட்டு எகிப்திலிருந்து கொண்டு வந்தா மோசஸ் என்ன சொல்றாரு, அவர்கள் எப்படி நடந்துகிட்டாங்களா, கடவுளுடைய பிள்ளையாக பிள்ளைன்ற குணமே அவங்க இல்லாதபடி நடந்துகிட்டாங்களா. ஏன் அவர்கள் ஒரு கிரம்பிளிங், அவர் இதுதான் அவங்களுடைய பிளமிஷ், அவங்களுடைய குறை என்ன இருந்துச்சு, முறுமுறுப்புனால அவங்க மாறுபாடுள்ள அதே வார்த்தை தான் crooked and perverse generation. அதுதான் மோசே பயன்படுத்தியிருந்தார். அதை எடுத்து பவுல் திருப்பி போட்டு, இப்போ நீங்க கடவுளுடைய பிள்ளைகள், நீங்க மாறுபாடும் முறுமுறுக்கிற ஒரு ஜெனரேஷன்ல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அந்த ஜெனரேஷனுக்கு நீங்களும் சேர்ந்தவங்க இல்லைன்றத நீங்க முறுமுறுப்புல காட்டு, முறுமுறுப்பு இல்லாம நீங்க காட்டணும். வருங்களேன், நீங்கள் முறுமுறுக்காம இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி முறுமுறுத்து ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லைன்னு நிரூபித்து அழிஞ்ச மாதிரி நீங்கள் இல்லாமல் இந்த மாறுபாடுள்ள சந்ததியில் வாழுகிற நீங்கள், நீங்கள் கடவுளுடைய பிள்ளையா எப்படி காட்டணுன்றாரு, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் செய்கிறது மூலமாக காட்டணும். வரங்களேன், ஒரு கோணலும் மாறுபாடுள்ள சந்ததி அப்படின்னா என்ன, கோணல் குருக்கேட். நமக்கு சில நேரத்தில் ஒரு நம்ம ஸ்பைன் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்பைன் வந்து ஸ்கோலியோசஸ்னு ஒரு வியாதி வரும். அப்படின்னா அந்த ஸ்பைன் கோணலாக போயிடுச்சுன்னா அதுக்கு ஸ்கோலியோசஸ் அப்படி ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. கோணல் அப்படின்னா ஒரு கோணலாக இருக்கிறது, நேராகவே இல்லை, அது வரிசையிலிருந்து விலகி போனது. ஒரு கோணலும் மாறுபாடான சந்ததி, மனுஷனுடைய ஆவிக்குரிய வியாதி இதுதான். அவனுடைய இருதயம் கோணலானது, அவன் சிந்திக்கிறது, அவனுடைய ஆசைகள், அவனுடைய வழிகள் எல்லாமே கடவுளுக்கு விரோதமாக கோணலாக தான் இருக்கு, எதுவுமே ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. பாருங்களேன், கடவுளுடைய ஸ்ட்ரெயிட்டான வழியிலிருந்து மனுஷன் விலகி போனான், அது இன்னொரு மாறுபாடு. கோணல் மாத்திரம் இல்லை, அது ரொம்ப கோணலாக இருக்குது, கொஞ்சமாக ஸ்கோல் இல்லை, இல்லை ஃபுல்லாக ஆப்போசிட்டாக இருக்குது. கடவுள் ஒன்று சொன்னால் மனுஷன் ஒரு சொல்கிற நிலமையில் போகிற நிலமையில் இருக்கிறான், ஒரு கோம் ஒரு ரொம்ப கோணி போன ஒரு நிலமையில் இருக்குது. அதை நான் நிரூபிக்க வேண்டியதில்லை உங்களுக்கு, நம்ம எந்த மாதிரி காலத்தில் வாழ்கிறோம் பாருங்கள். எல்லாமே ஏன் உங்களுக்கு அறிவு இருக்காதா இல்லைங்களா, அறிவில்லாத கோணல். டிவி நியூஸில் பார்க்குறோம், பொய்ங்கள் பொய்ங்க சொல்கிறது ஏமாத்துறவங்க, ஜனங்களை பொய் சொல்லி வஞ்சிக்கிறவங்க அவங்க தான் பிரபலம். இப்போல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அதெல்லாம் தெரியும். எவ்வளோ கோணலான சமுதாயம் நம்ம சமுதாயம். மனுஷனுடைய மைண்டெல்லாம் பிரெயின் வாஷ் ஆகி சரியாக கூட சிந்திக்கிறது. ஒரு தவறான சர்ச்சுக்கு போகும்போது வேதத்தை எடுத்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்களேன், அவங்க சிந்தனை எவ்வளோ கோணலாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ கோணலாக இருக்கிறீங்க, ஏன் நம்ம வீட்லேயே நம்ம பிள்ளைகள் இந்த சந்ததியில் வளர்கிற இந்த யூடியூப்லாம் பார்த்து வளர்ற எவ்வளோ கோணலாக சிந்திக்கிறாங்க. நான் நியாயமாகவே கரெக்டாக இதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன். கோணலான சிந்தனையும் போக்கும் அவங்களுக்கு தான் கோணலானது. ஜீவனுள்ள தேவனை நம்பாத மக்கள் சுவிசேஷத்தை உண்மையான சுவிசேஷத்தை சொன்னால் அதுக்கு நேர் விரோதமாக போகிற ஒரு சமுதாயம். அந்த சுவிசேஷத்தை கேட்காதது மாத்திரம் இல்லை, அதுக்கு எதிர்க்கிற ஒரு கோணலான சமுதாயம், நம்ம பேச்ச கேட்காத ஒரு சமுதாயம், அதுதான் கோணலும். சிருஷ்டிகரை ஆராதிக்கிறத விட்டுட்டு சிருஷ்டிப்பை ஆராதிக்கிறியே, சிருஷ்டிகர் இவ்வளோ செஞ்சுருக்காரே அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், கோணலாக தான் நான் இருப்பேன். கோணலாக தான் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க, எங்கள் தாத்தா கோணலாக தான் இருந்தார், நானும் கோணலாக மாறுபாடாகத்தான் இருப்பேன். சில பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜெனரேஷன் வாழ்கிறது என்ன மாதிரி ஜெனரேஷன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது கரெக்டா, இட்ஸ் க்ரூக்கட் அண்ட் பர்வர்ஸ், எல்லாம் கோணல், எல்லாம் ராங், கோணலும் மாறுபாடான ஜெனரேஷன். அந்த மாதிரி ஜெனரேஷனில் கடவுள் நம்ம கண்களை திறந்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நம்ம மூளையெல்லாம் சரி பண்ணியிருக்கும் போது நம்முடைய பெரிய கடமை என்ன, இவங்களுக்கு மத்தியில் நாம் சாட்சியாக இருக்கணும், இந்த இருளான உலகத்துக்கு நம்ம சாட்சிகளாக இருக்கணும். எப்படிங்க சாட்சியாக இருக்கிறது, இங்கே சொல்கிறார் பாருங்களேன், கோணலும் மாறுபாடான சந்ததியில் நடுவில் குற்றமற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய். நம்மளை பார்த்து குற்றத்தை சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. எப்படிங்க அப்படி இருக்கிறது பாருங்க, இப்போ நம்மளை பார்த்து நம்ம குடிகாரன் நம்ம ஒரு வேலை சொல்லாமல் இருக்கலாம், நம்ம ஒரு வேசித்தனம் பொய் சொல்கிறவன்னு சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு அவிசுவாசிகள் நம்மளை முறுமுறுக்கிறத பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அது காஸ்பிள் சாட்சியை கெடுத்துக்கிறோம். எப்படி கெடுத்துக்கிறோம்னா, இவங்க சொல்கிறாங்க இவங்களுடைய கடவுள் ஜீவனுள்ள கடவுள், இறையாண்மை உள்ள கடவுள், இவங்களுக்கு கடவுளை விட்டு இவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே வராதான் அப்படின்னும் போது சின்ன சின்ன காரியங்களையும் பொறுத்துக்க முடியாமல் முறுமுறுக்கிறாங்களே. இது அவங்க கடவுள் இறையாண்மை உள்ள கடவுள் இல்லைன்னு அது காட்டுது நமக்கு. இவங்க கடவுள் அவங்க கஷ்டங்கள் அனுப்பிட்டாங்கன்னா கஷ்டங்களை பார்த்து முறுமுறுத்தா நம்ம என்ன சொல்கிறோம், நம்முடைய கடவுள் இறையாண்மை உள்ள கடவுள். நம்ம என்னன்னா சொல்லலாம், காட் இறையாண்மை உள்ளவர், பெரிய தேவன்லாம் சொல்லலாம், பராமரிப்புலாம் வார்த்தையில் உளறிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் சின்ன சின்ன கஷ்டங்களை நம்ம முறுமுறுத்தோன்னா நம்ம என்ன சொல்கிறோம், கடவுள் இறையாண்மை உள்ளவர் அல்ல, கடவுள் என் கஷ்டத்தை தீர்க்கிற வல்லமை உள்ளவர் அல்ல. பாருங்களேன், கடவுள் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்து எனக்கு ஒரு தீர்வை கொடுப்பாருன்னு நம்புகிறவங்க இல்லை, அப்படிப்பட்ட கடவுளை நம்ம நம்பலை. அப்படி நம்பினோன்னா நம்ம முறுமுறுக்க மாட்டோமே, என்ன மாதிரி கடவுளை பிரதிபலிக்கிறோம் பாருங்களா. அந்த மாதிரி சந்ததியில் நீங்கள் குற்றமற்றவர்களாக நீங்கள் நடந்துக்கணும். பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, பிள்ளைங்க எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, எப்படி முறுமுறுத்துக்கிறாங்க, இதெல்லாம் என்ன காட்டுறோம், நம்ம தேவனை நம்ம பிரதிபலிக்கிறோம். தெரியுதா நமக்கு, அப்படிதான் சொல்றார், நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுள் நம்மளுடைய சுவிசேஷ விசுவாசத்தை நம்ம குலைக்கிறோம். நம்ம ஆண்டவர் பேர் சொல்லாமல் ஞானஸ்தானம் எடுக்காமல் சபைக்கு போகிறோம்னு சொல்லாமல் நம்ம எப்படின்னா இருந்தால் ஓகே, ஆனால் இப்போ ஆண்டவர் பேரை சுமந்துக்கிட்டு நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு அவரை நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம என்ன போய் நிற்கிறோம் உலகத்தில், என்னை பார்த்து கடவுள் என் கடவுளை தெரிஞ்சுக்க நிற்கும் போது நம்ம முறுமுறுத்தா என்ன சொல்கிறோம் பாருங்களேன். கடவுளுடைய இப்போ நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ நம்மளை அது பிரதிபலிக்கிறது இல்லை, யோசிச்சு பாருங்களேன். நம்ம பிள்ளைகள் எப்போ பாரு மந்தமாக சந்தோஷம் இல்லாமல் எப்போ பார் முறுமுறுத்துக்கிட்டு இருந்தா, எப்போ பார் புலம்பிக்கிட்டு உம்முன்னு இருந்தா, நம்ம அப்பா அம்மா என்ன தான் பண்ணுறாங்க இந்த பிள்ளைய நம்ம நினைப்போம், நினைக்க மாட்டோம் இல்லைங்களா, நினைக்குவோமா இல்லையா. ஒரு வேறு சில நேரங்களில் பெற்றோர்கள் நல்லா பார்த்துக்கலாம் ஒரு பிள்ளைய, நல்லா எல்லாம் தேவையானதெல்லாம் கொடுக்கலாம், ஆனால் அந்த பிள்ளையுடைய ஆட்டிடியூடு மோசமாக இருக்கலாம், அதனால் அது சோர்வாக அது ஒரு மாதிரி முறுமுறுத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அது என்ன செய்தோ அவங்க பெற்றோர்களை பிரதிபலிக்க. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளையாக நம்மளை பார்க்கும்போது உலக மக்கள் நம்ம கடவுளை பற்றி என்னங்க தெரிஞ்சுக்கிறாங்க, அதுதான் நம்ம கேட்டு பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என் ஜனங்க, உங்களுக்காக நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன், உங்களை காணாந்தேசத்துக்கு கூப்பிட்டு போவேன், சுகபத்திரத்தோடு கூட்டு போவேன், உங்களை வனாந்திரத்தில் நான் நடத்தி உங்களை பயிற்சி கொடுப்பேன், நீங்கள் விசுவாசத்தில் வளரணும், என்னென்னவோ வளரணும், உங்களை நான் வளர்க்க பார்க்குறேன்னு. ஆனால் அதெல்லாம் நம்பாமல் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கஷ்டம் வந்தால் கடவுளை முறுமுறுத்து தர்க்கம் பண்ணி ஒரு தவறான சாட்சியை வச்சாங்க இல்லைங்களா. ஏன் இவங்க முறுமுறுக்கிற எல்லா காரியமும் சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களும் கேட்கும், இவங்க இது யோர்தான் நதியை கடந்தாங்கன்னு எல்லாம் இவங்களுக்கு தூதுவர்கள் இருந்தாங்க, அவங்களுக்குள்ளேயே இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு இதை பார்த்து தான் மக்கள் மற்ற மக்கள் யெகோவா கிட்ட வரணும்னு இவங்களை செலக்ட் பண்ணார். ஆனால் இவங்க முறுமுறுப்புனால ஆண்டவருக்கு ஒரு தவறான சாட்சி அனுப்புனாங்க. எப்படிப்பட்ட சாட்சி, இவ்வளோ பெரிய 10 வாதைகளையும் செய்து எங்களை மீட்ட தேவன் தண்ணி கொடுக்கறதுக்கு அவருக்கு முடிய மாட்டேன், சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவருக்கு முடிய மாட்டேன், தண்ணி வந்தால் புலம்புறது, சாப்பாடு வந்தால் புலர்ந்து, சின்ன சின்ன விஷயங்களுக்கு புலம்பும் போது எங்கள் தேவன் எவ்வளோ அக்கறை இல்லாத தேவன் பாருங்க அப்படின்னு புலம்புதல்னால தேவனுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்தாங்க. எவ்வளோ மோசம், அவருடைய அன்பை எவ்வளோ கேவலமாக பிரதிபலித்தாங்க, அவருடைய அக்கறையும் அரவணைப்பையும் வல்லமையும். ஏன் உங்களை நான் பயிற்சி செய்கிறதுங்கெல்லாம் கொண்டு வரேன்னு அவர் சொல்லி அவர் நடத்தி கொண்டு போனாலும் முறுமுறுப்புனால கடவுளுடைய சாட்சி அவங்க குலைச்சாங்க பாருங்களேன். கடவுளுடைய எல்லா குணாசங்களும் தாக்குனாங்க. அந்நிய ஜீவனுள்ள தேவன்கிட்ட வராமல் யெகோவோ நம்பாமல் இருக்கிற மக்களுக்கு அவங்களுடைய பாவத்தை நியாயப்படுத்தும்படிக்கு அவங்க முறுமுறுப்பு மாறிப்போச்சு. நாம ஏன் அவங்களை நம்புறதில்ல தெரியுமா, பாருங்கள் அவங்கள நம்பி போன கடவுள் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ பாரு, முறுமுறுத்துக்கிட்டு மூஞ்சவரை உம்மன் வச்சுக்கிட்டு இவங்க கடவுளை நான் நம்புறதா, என்ன மாதிரி பேரை வாங்கி கொடுத்தாங்க பாருங்களேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கடவுள் நம்ம அப்பா, நம்ம கடவுளுடைய பிள்ளைகள்னா இந்த கோணலும் மாறுபாடான சந்ததி. அங்கே ஒருபோதும் கடவுளுக்கு பைபிளை படிக்க போகிறதில்லை, ஒருபோதும் ஆண்டவரை தெரிஞ்சுக்க போகிறதில்ல. அவங்க படிக்கிற ஒரே பைபிள் ஆண்டவரை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறது எங்கேருந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க, உங்களை பார்த்து என் முகத்தை பார்த்து. எப்போ பார் சுர்ன்னு அதிருப்தியில் கோபத்தில் ஆண்டவர் ஏன் நடத்துகிறார், எவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்த தேவன், தன் பிள்ளையே கொடுத்த தேவன் மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்குவார்கள், அவ்விசுவாசத்தினால அதிருப்தினால் நம்ம முறுமுறுக்கிறதுனால எவ்வளோ சுவிசேஷ சாட்சியை கெடுத்துக்கிறோம். உங்களுக்கு தெரியுதுங்களா, நம்ம முகம் தாங்க அவங்களுக்கு பைபிள், நம்முடைய பேச்சு தாங்க ஆண்டவருடைய வார்த்தை, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு மக்களுக்கு தெரிய முடியும். என்ன சாட்சியை நம்ம வைக்கிறோம், என்ன சாட்சியை வைக்கிறோம், நம்முடைய பரலோக பிதா நல்லவர், அன்பானவர், இறையாண்மை உள்ளவர், அக்கறை உள்ளவர்னு நம்ம எப்படி காட்ட போறோம். நாம் செய்கிற எல்லாவற்றிலும் முறுமறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யும் போதுதான், அப்படி நம்ம செய்யும் போது ஒரு ஓமானத்தை அவர் பயன்படுத்துறார் பாருங்களேன். 15 வசனத்தில் அப்படி நம்ம இருக்கும்போது உலகத்திலே சுடர்களை போல் பிரகாசிக்கிற நீங்கள். சுடர்கள்னா ஒரு சந்திரன், ஒரு நட்சத்திரங்களை பற்றி பேசுது இல்லைங்களா. ஆண்டவரும் சொன்னார் மலைப்பிரசங்கத்தில், நீங்கள் தான் உலகத்துக்கு ஒளி. அப்படின்னா இந்த உலகம் கோணலும் மாறுபாடான சந்ததி ஃபுல்லாக இருளில் இருக்குது, பயங்கரமான இருளில் இருக்குது, அறியாமையில் இருக்குது. அந்த அறியாமை இருளில் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை உங்களை நான் வச்சிருக்கிறேன். நம்ம எப்படி பிரகாசிக்கிறோம், எப்போங்க ஒரு ஸ்டார் ரொம்ப பிரைட்டாக பிரகாசிக்கும், முழு நிலா இருக்கும்போது ஓரளவுக்கு பிரகாசிக்கும் அவ்வளோ தெரியாது, நிலாவே இல்லாத போது தான் ஸ்டார்ஸ் பிரைட்டாக தெரியும். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, பகல்லையும் ஸ்டார்ஸ் பிரகாசிக்குது ஆனால் நம்ம பார்க்கவே முடியறது இல்லையே சூரியன் இருக்கிறதுனால இல்லைங்களா. ஆனால் எப்போ வானம் ரொம்ப கருப்பாக இருக்கோ அப்போ தான் ஸ்டாரை பிரைட்டாக நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. அதே விதத்தில் இந்த உலகம் எவ்வளோ இருளாக முறுமுறுத்துக்கிட்டு இருக்கு, கோணலும் மாறுபாடான உலகத்தில் அதிருப்தியில் எங்கே பார், காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒரு மணி நேரம் விடாமல் முறுமுறுப்பு புலம்பல் கவலை கஷ்டத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சுவிசேஷத்துக்காக பிரகாசிக்கணும்னா ஒரே வழி என்னங்க இருக்க முடியும், இதை விட சந்தர்ப்பம் என்ன இருக்க முடியும், நாம் செய்வதெல்லாம் முறுமுறுப்பு இல்லாமல் செய்யணுன்றார். அதுதான் பெரிய சாட்சி. நாம் அப்படி செய்யும் போது நன்றியோடு எல்லா சூழ்நிலைகளையும் அணுகும் போது பவுல் மாதிரி சில நேரங்களில் சுவிசேஷத்தின் கஷ்டங்களுக்காக சந்தோஷப்படும் போது நீங்கள் சுடர்களை போல் அந்த வானத்தில் பிரகாசிக்கிறீங்க, பிரகாசிக்கிறீங்க பாருங்களா. எப்போ நீங்களோ நானும் கிறிஸ்துவுக்கு ஆழமான விசுவாசியாக பிரகாசமாக பிரகாசிக்கிறது ரொம்ப இருளான இடத்துல தான். யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அந்த இருளான இடம் உங்களுடைய தனிப்பட்ட கஷ்டமாக இருக்கலாம், ஒருவேளை கஷ்டமான மக்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கலாம், கோணலான மக்கள் நல்லாவே யோசிக்க மாட்டாங்களா? நம்மளுக்கு கோமா வரும், பொறுமை இழக்கலான்னு வரும், ஏன் இப்படி இருக்கிறாங்க? கோணலும் மாறுபாடான மக்கள். எது ப்ரையாரிட்டிஸ்ன்னு தெரியல வாழ்க்கையில், எது ஒழுங்குன்னு தெரியல, ஒழுக்கம் தெரியல, இஷ்டத்துக்கு வாழ்றது. கோணலும் மாறுபாடான மக்களுக்கு மத்தியில், சூழ்நிலைகளுக்கு மத்தியில், ஆர்டினரியா எல்லாரும் புலம்ப வேண்டிய ஒரு இடத்துல நீங்களோ நானும் புலம்பாம கடவுளுடைய சந்தோஷத்தை பிரகாசிக்கும் போது பிரைட்டா பிரகாசிக்கிறோன்றார் பவுல். பாருங்களேன், ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு குடும்பத்துல இருக்கலாம், ஒருவேளை வேலை இடத்துல இருக்கலாம், கஷ்டமான சூழ்நிலை, வியாதி பிரச்சனை இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில யோசிச்சு பாருங்க, நாம் அந்த இடத்துல முறுமுறுப்பு இல்லாமல் செய்தோம்னா பிரகாசிக்கிறோம் சுவிசேஷத்துக்காக. மாசற்ற கபடற்ற தேவனுடைய பிள்ளைகளாக பிரகாசிக்கிறோம். அப்படி அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் முறுமுறுப்பு இல்லாம ஆண்டவரை சுவிசேஷத்துக்காக நான் சாட்சியா இருக்கணும்னு இருக்கும்போது உலக மனிதர்களுடைய மனசாட்சி அதை கவனிக்காம இருக்காது. பாருங்களேன், இது ஏதோ ஒரு தெய்வீகமானது இருக்கிறதே, இது எனக்கும் வேணும்ன்ற ஆர்வம் தூண்டும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை நடத்த பேச்சு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கணும்னா எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் செய்யுங்க. பவுல் வந்து இதை வந்து ஒரு தியரி டீச்சிங்கா நம்ம கொடுக்கல. சில பேர் உட்காந்துக்கிட்டு என்னென்னவோ சொல்லிடுவாங்க. பவுல் அரண்மனையில இருந்தா பேசுறாரு, இது நமக்கு எங்க இருந்து பேசுறாரு? அனுபவத்தோடு அவர் சொல்றார், அதை அனுபவிக்கிறத நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சிறையில் மிகவும் இருளான இடத்துல எப்போ அந்த பைத்தியம் பிடிச்ச அரசு நீரோ அவர் தலையை வெட்டுவான்னு தெரியல, ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த ரோம் சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் பவுலை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் பொறாமையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை விட கஷ்டம் என்ன இருக்க முடியாது? முதல் அதிகாரத்தில் பார்த்துட்டு வந்துமே எத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் அவர் அந்த ஜெயில இருந்தாலும் அவர் மூலமாக எப்படி பிரகாசிக்கிறார். அவரே சொல்லலையா, அரண்மனையில இருக்கிற எல்லாருமே, ரோம் நகரத்தில் இருக்கிற எல்லாருமே எனக்காக சுவிசேஷத்தை கேட்டுட்டாங்க. எப்படி பவுல்? ஏன் சீசருடைய வீட்லயும் சில பேர் கேட்டு ரட்சிப்படைஞ்சிருக்கிறாங்கன்றாரு? ஏன் பவுல் அந்த சூழ்நிலையிலையும் முறுமுறுப்பு இல்லாம தர்க்கம் இல்லாம நடந்துகிட்ட அவருடைய வாழ்க்கை தான் அவரை பிரகாசமா அங்க ஒலிக்க வச்சிருக்குது. பாருங்களேன், அவர் அனுபவத்தில் சொல்றார், ஓகே பாஸ்டர், நான் எப்படிங்க பவுலெல்லாம் இருக்கலாம், என்னால் இருக்க முடியுமா? நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? கோணலும் மாறுபாடு கரெக்டு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அப்படித்தான், என்னுடைய வேலையில் இருக்கிறவங்களாம் அப்படித்தான், கோணலும் மாறுபாடான மக்கள்கிட்ட நான் எப்படி முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, எப்படி அதுவும் சந்தோஷமாக இருக்கிறது கஷ்டங்களுக்கு மத்தியில்? நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே கஷ்டத்தை தீரும்னு, பார்த்தா கஷ்டம் ஜாஸ்தி தான் ஆகுது, எப்படிங்க நான் சந்தோஷமா இருக்க முடியும்? அந்த வசனத்திலேயே நமக்கு அதுக்கு போட்டிருக்கு பாருங்களா, எப்படி இருக்க முடியும்னு. ஒரே வழி, கஷ்டமான சூழ்நிலையிலையும் நான் முறுமுறுக்காம இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. நீங்க கோணலும் மாறுபாடான சந்ததியில முறுமுறுப்பு இல்லாம சுடர்களை எப்படி பிரகாசிக்க முடியும்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. அருங்களா, இங்கே ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் இருக்கு. சில பேர் பிடித்து கொண்டு, இன்னும் சில பேர் பிடித்து உயர்த்தி, இது ரெண்டுமே அதில் வரலாம். ஏன்னா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இருக்கிறவங்க தான் இப்படி வாழ முடியும். இப்படி வாழும்போது, இப்படி வாழ்ந்து சாட்சியாக இருக்கும்போது நம்ம எதை பிடித்து உயர்த்துகிறோம்? ஜீவ வசனத்தை தான் உயர்த்துகிறோம். அதனால் அது ரெண்டு விதமாகவும் நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், இப்போ இது என்ன வலியுறுத்துதுன்னா, இப்படி முறுமுறுப்பு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை சாதாரணமாக முடியவே முடியாது. அதுவும் கஷ்டங்களுக்கு மத்தியில் சந்தோஷமாக இருக்கிறது முடியவே முடியாது. வேறான விதத்தில் எப்படி இருக்க முடியும்? குற்றமற்ற மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளாக இந்த மாறுபாடான சந்ததியில் எப்படிங்க இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, நம்முடைய கல்ச்சர், நம்முடைய நவீன உலகம், ஃபெசிலிட்டி, டெக்னாலஜி நம்மளை முறுமுறுப்பு இல்லாமல் வாழவே முடியாதபடிக்கு பண்ணி வச்சிருக்கு. ஏன் நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை, வீட்டில் உட்காந்துக்கிட்டு. பவுல் என்ன சொல்றார்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, ஹோல்ட் ஃபாஸ்ட், கெட்டியா எப்ப பாரும் கையில இருக்கணும் ஜீவ வசனம். அதை பிடித்து கொண்டு நீ இருக்கும்போது இப்படி இருக்க முடியும். நம்ம எப்படி இருக்கிறோம்? எதை பிடித்து கொண்டு இருக்கிறோம்? மொபைலை பிடித்து கொண்டு இருக்கிறோம். ஜீவ வசனத்தை இல்லை, மொபைலை எப்போ பாரு பிடித்து கொண்டு. அதை பிடித்து கொண்டு பிடித்து கொண்டு என்ன ஆயிடுச்சு? ஜீவ வசனத்தின் மேலே போதை இல்லை, அடிக்ஷன் இல்லை, இப்போ எல்லாம் மொபைல் அடிக்ஷன் நமக்கு வந்துருச்சு. போதையாகி அந்த மொபைலில் வந்து பலவிதமான ஓசைகளும் காட்சிகளும் வந்து விளம்பரங்களும் செயற்கையான ரீல்ஸும் பார்த்து 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 நம்ம இருதயம் அதிருப்தினால் நிறைஞ்சி போய் தப்பான ஒப்பீடு கம்பேரிசன் அவங்களுக்கு இருக்குது எனக்கு இல்லை அவங்க இருக்கிறாங்க அது இல்லைன்னு பார்த்துக்கிட்டு நம்ம எவ்வளோ குறைவுள்ளவர்கள் எவ்வளோ தனிமையானவர்கள் எவ்வளோ தீமையான ரீசனிங்ஸ் வந்து முறுமுறுக்கிற ஜெனரேஷன் தான் நம்ம மொபைல் அடிக்ஷன் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னென்ன செஞ்சுருக்குன்னு இந்த ஜெனரேஷனில் எல்லாருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டி மொபைல்னால தான் வருது அங்கே வர அந்த ப்ளூ லைட்டு வந்து ரொம்ப பார்க்க பார்க்க என்ன ஆனால் நம்ம பியூப்பிள்ஸ் இல்லைங்களா அதை எஃபெக்ட் பண்ணி நம்ம தூக்க சைக்கிளையே கெடுத்துருக்குறான் நம்ம தூங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் முதல்ல டக்குன்னு தூங்கினா தூக்கம் வந்துடும் இப்போ தூங்குறதே பெட்டில் படுத்துக்கிட்டு பிறலாம் தூக்கமே வரமாட்டேங்குது தூங்கிட்டாலும் ரொம்ப நேரம் தூக்கமும் இல்லாமல் இருக்கிறது அப்படி இருக்கிறீங்களா அப்படி இருக்கிறதுக்கு மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மொபைல் தான் அதை கெடுக்குது தூக்கத்தை கெடுக்குது சரி நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை காலில் அப்படியே சந்தோஷமாக இருந்திருக்கிறோமா இல்லை தூக்கம் கெட்டு எரிச்சலோடு கொஞ்சம் உரசுனா போதும் தூக்கம் கெட்டு தலைவலி ஒரே முறுமுறுப்பு காலில் தூக்கம் சரியில்லை அது சரியில்லை சாப்பாடு இல்லை அது சரியில்லைன்னு இது குடும்ப உறவுகளையும் அப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கு சோஷியல் எல்லாருக்கும் கனெக்ஷன்ஸ் நமக்கு இருக்கிறதுல ஒருத்தர் ஒருத்தரோட அர்த்தத்தோடு பேசிக்கிற நேரம் இல்லை புருஷ மனைவி கிட்டேயே த மோஸ்ட் கனெக்டட் ஜெனரேஷன்றாங்க ஏன்னா நெட்ஒர்க் இருக்குது ஃபோனில் பேசலாம் வீடியோவில் பேசலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப டிஸ்கனெக்டட் ஜெனரேஷனை மாறி போனோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே கனெக்ஷன் கிடையாது இல்லை மொபைலில் வாட்ஸ்அப்லேயே பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிறது இப்போ மொபைல்லையே வாட்ஸ்அப் பண்ணுறது அந்த காலத்தில் இந்த மாதிரி அடிக்ஷனும் புலம்புதலும் டெக்னாலஜி உலகத்தில் எப்படி பாஸ்டர் நான் புலம்பாமல் இருக்கிறது எப்படி நான் முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கிறது சிம்பிள் சல்யூஷன் பவுல் என்ன சொல்கிறாரு உன் மொபைலை தூக்கி போட்டு ஜீவ வசனத்தை பிடிச்சிக்க ஜீவ வசனத்தை பிடிச்சிக்க மொபைல் போதையை விட்டுட்டு வேத போதையை அதிகப்படுத்து நம்ம சங்கீதம் 119 சாம படிக்கிறோம் 176 வசனங்கள் வேதத்துடைய மகத்துவம் மேன்மையை பற்றி சொல்லுது எவ்வளோ நல்லா தூங்குறார் எவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருக்கிறார் எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறார் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறார்லாம் சொல்ல போகிறார் வேதத்தை படிக்கிறவங்க எவ்வளோ பாக்கியவான்னு நமக்கு சொல்லப்போகுது அது ஒரு வருஷத்துக்கிட்ட நம்ம படிக்கலாம் ஒரு வேளை ஆனால் இந்த வசனத்தில் என்ன அது வேதத்தை பற்றி என்ன சொல்லுது என்ன மாதிரி வசனம் அது ஜீவ வசனம் ஜீவன் மொபைலு சாகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம தூக்கம் குறைச்சி ஹார்ட் அட்டாக்கை ஜாஸ்தி பண்ணி இரிட்டபிள் ஜாஸ்தி பண்ணி ஆயுசே குறைக்கிற ஒரு காரியம் வேதம் ஜீவ வசனங்க புத்துணர்ச்சியும் உயிரும் செத்த பாவிகளுக்கு உயிர் கொடுத்து தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய உயிர்ப்பிக்குதல் நமக்கு தேவையில்லையா ஆத்தும உயிர்ப்பிக்குதல் தேவையில்லையா புது எனர்ஜி புது ஆர்வம் புது ஊக்கம் நமக்கு தேவை அது எது கொடுக்குது ஜீவ வசனம் கொடுக்குது இப்படி நம்ம நம்ம சொந்த பலத்தில் வாழ முடியாது தான் நான் போன வாரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏசு கிறிஸ்துக்குள்ள சகல பரிபூர்ணமும் ஞானத்தின் பொக்கிஷங்களும் கொடுத்து நமக்காக இயேசுவை வச்சிருக்கிறாராம் நமக்கு என்னென்ன கிருபை தேவை எப்படியெல்லாம் நம்ம மாறணும் எல்லாமே இயேசுக்குள்ளே இருக்குதான் ஒரு டேங்க் மாதிரி அவர்கிட்ட இருக்கிற கிருபை நம்மள வந்து சேரக்கூடிய அவருடைய உயிர் நமக்குள்ள பாயக்கூடிய ஒரே கருவி என்ன ஜீவ வசனங்க அந்த வசனத்தில் எவ்வளோ லைத்திருக்கிறோமோ என் வார்த்தையில் எவ்வளோ நிலைத்திருக்கிறீங்களோ என் உயிர் உங்களுக்குள்ள பாயோன்னு இருக்கிறாரு அவர் மேலே அவர்கிட்ட இருந்து கிருபை மேலே கிருபை பெற்றோன்னு முறுமுறுப்பிலானுங்க எப்படிங்க வாழ்றது இயேசுடைய கிருபை உனக்குள்ள நுழையும் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இருந்தா அதில் கான்டாக்ட் இருந்தால் உனக்கு ரெகுலராக சார்ஜ் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பவரில் நீ வாழலாம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களாய் நீங்கள் வாழ முடியும் கிருபையின் மேலே கிருபை அவர்கிட்ட இருந்து கிடைக்குமே அவருடைய உயிர் நமக்குள்ள சங்கீதம் ஒன்றில் போட்டிருக்கிற மாதிரி எவன் பாக்கியவான் இரவும் பகல மொபைலில் நோண்டிக்கிட்டு இருக்கிறவனா தேவனுடைய வசனத்தில் பிரியமாக இருந்து நீர் கால் மரங்க நடுவில் காலத்தில் நடப்பட்ட மரம் போல ஒரு ஆறு பக்கத்தில் ஒரு மரம் எப்பவும் செழிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இலை உதிராத மரம் போல அவன் உடம்புலையும் ஆத்துமாலையும் செழிப்பு எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் தான் பாக்கியவான் துன்மார்களுடைய ஆலோசனையின்படி எல்லா துன்மார்க்க ஆலோசனைகள் தான் வருது ஆலோசனையின் பாவிகளுடைய வழியில் நிற்காம பரியாசக்காரர்களோடு உட்காராம உட்காந்துக்கிட்டே தான் இருக்கு மணிக்கணக்கில் நேரம் மொபைலில் அதெல்லாம் செய்யாதவன் தான் பாக்கியவான் தேவனுடைய வசனத்தில் பிரியமாக இருக்கிறவன் பாக்கியவான் ஆகவே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் அப்படி இருக்க முடியும்னு மக்கள் நம்மளை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையும் நம்முடைய ஃப்ரெஷ்னஸும், ஏங்க நீங்கள் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, எவ்வளோ இவ்வளோ செழிப்பாக, எவ்வளோ ஆனந்தமாக நீங்கள் ஏங்க பாக்கியமானா இருக்கீங்க, எப்போ பாரு இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது சந்தோஷமாகனால எப்படிங்க இருக்க முடியுது? அப்போ தான் ஜீவ வசனத்தை நான் பிடித்து உயர்த்துறோம். நீ எப்போ பாரு மொபைலில் நோண்டிக்கிட்டு இருக்க அப்படி தான் அப்படி இருக்கிற, நான் எப்போ பாரு பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த பைபிளை படிக்க ஸ்டார்ட் பண்ண, இந்த பைபிள் எவ்வளோ காரியங்கள் இருக்குது தெரியுமா, அந்த ஜீவ வசனத்தை எடுத்து நம்ம ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாறுறோம் பைபிளுக்கு. யோசிச்சு பாருங்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு அதை விட்டுட்டு நாமளும் உலகத்தோடு கோணலும் மாறுபாடான சந்ததியில் எப்போ பாரு நம்ம இந்த மாதிரி மொபைல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா தவிர்க்க முடியாமல் நம்ம முறுமுறுப்போம். அந்த முறுமுறுப்போம் ஷார்ட் டெம்பரும் நமக்கு என்ன செய்யுது, நம்ம கிறிஸ்தவ சாட்சியே இந்த உலகத்தில் குலைச்சி போட்டுக்கிறோம். உங்களுக்கு இது பவர்ஃபுல்லான காரணமாக தெரியுதா? இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் சாட்சியை, ஆண்டவரை விகாரமாக காமிச்சிட்டாங்க உலகத்துக்கு. இந்த கடவுளை நம்பி வந்தால் போச்சுப்பா, தண்ணி கூட கொடுக்க மாட்டார் போல இருக்குது, சாப்பாடு கூட கொடு போட மாட்டார் போல இருக்குதுன்னு ஆண்டவர் பற்றி தவறான எண்ணங்கள் உலகத்துக்கு ஏற்படும்படிக்கு பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவரை பற்றி தப்பான காட்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? உலகத்துக்கு உங்கள் முறுமுறுப்புனாலையும் புலம்பல்னாலையும் ஒரு சோர்வான முகத்தினாலையும் யோசிச்சு பாருங்க, அது பெரிய சோகங்க, அது பெரிய சோகம். இது ஒரு பெரிய காரணம். நம்ம முறுமுறுத்துக்கிட்டு இருந்தோம்னா நாம் தேவனுக்கு சுவிசேஷ சாட்சியை கெடுக்கிறோம். உண்மையான கடவுளுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன? இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு, ஆண்டவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார், அவருக்கு சாட்சியாக நான் இருக்கணும், என்னை பார்த்து சில பேர் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். எந்த கடவுளுடைய பிள்ளைக்கு அது இருக்காது? யோசிச்சு பாருங்களேன். அதை நாம் செய்ய தவறும் போது மனுஷனா ஆண்டவர் நம்மளை படைத்ததனுடைய நோக்கத்தையே கெடுத்துக்கிறோம், வாழ்க்கவே வீணா தான் போக போகுது. ஏன், மனிதனுடைய மைய நோக்கம் என்ன? What is the chief end of man? Glorify, தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை மகிமைப்படுத்துறதுனா என்ன? யாராவது என்ன பார்த்தாங்கன்னா, என் பேச்சை பார்த்தாங்கன்னா, என் வாழ்க்கையை பார்த்தாங்கன்னா, நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய குணம் பெரிய இறையாண்மை உள்ள ஒரு புலகுதி, ஒரு கடவுள். அதுக்கு தான் இந்த மனுஷன் இந்த கஷ்டத்துலையும் இவ்வளோ தைரியமாக இருக்கிறார், பெரிய நல்ல ஒரு போல இருக்குது, அதுக்கு தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார். நம்மளை பார்த்தா நம்ம ஆண்டவருடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பேச்சு வாழ்க்கை இருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம சாப்பாடு போடுறாரு, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மைய நோக்கமே. அதுவே நிறைவேற்றாத போது என்னங்க வாழ்க்கை வாழ்கிறோம்? அது மாத்திரம் இல்லை, கடவுளுடைய புள்ளன்னு வேற சொல்லிக்கிட்டு, சபையினுடைய மெம்பர்னு சொல்லிக்கிட்டு நம்ம வாழ்க்கை என்னத்தை சொல்லுது உலகத்துக்கு நம்ம ஆண்டவரை பற்றி? ஆகவே ஒரு விசுவாசியாக மிகப்பெரிய கவனம் நமக்கு எது இருக்கும்? என் வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ஐயோ, எனக்கு அது உயிரே போயிடும். இது ஒரு ஆண்டவர் சபைக்கு ஒரு கெட்ட பேர் வருதுன்னா ஆண்டவரே அதுக்குள்ளே நான் செத்துட்டான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்லேயும் நான் சொல்லுவேன், நம்ம ஆண்டவருக்கு கெட்ட பேரை ஒண்டி கொடுத்துடக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசியுடைய இதய துடிப்பு அதானே. ஆனால் நம்ம முறுமுறுப்புனால நம்மளை அறியாமல் ஆண்டவருக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை, அவர் சுவிசேஷத்துக்கு கெட்ட பேரை நம்ம வாங்கி கொடுக்குறோம். முதல் காரணம், ஏங்க நாம் முறுமுறுக்கக்கூடாது, நம்முடைய பரிசுத்தமாக்குதலை கெடுத்துக்கிறோம். ரெண்டாவது காரணம், ஏன் முறுமுறுக்கக்கூடாது, நம்முடைய விசுவாச சாட்சியை குலைக்கிறோம். மூணாவது காரணம், ஏன் முறுக்கக்கூடாது, இது ரெண்டும் பத்தலைன்னா, இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகையில் வரும்போது ஒவ்வொரு முறுமுறுக்கிற விசுவாசின்னு சொல்லிக்கலாம் இன்னைக்கு, ஆனால் அந்த நாளில் முறுமுறுக்கிற ஒவ்வொரு ஆளும் உண்மையான விசுவாசி இல்லைன்னு அன்னைக்கு உணர்த்தப்படுவான், வெளிப்படுத்தப்படுவான். பாருங்களா அது எங்க, 16:14 நினைக்கிற தமிழ்ல படிங்க.
நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுழல்களை போல.
சரி, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாகும்படி. ஏன் அதை பவுல் சொல்றாரு? பிலிப்பியர்களே, நீங்கள் காண்டி முறுமுறுத்துக்கிட்டு உங்கள் பரிசுத்தமாக்குதலை கெடுத்துக்கிட்டு, முறுமுறுத்துக்கிட்டு உங்களுடைய கிறிஸ்தவ சாட்சியை கெடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நாளில் வரும்போது நான் உங்களுக்கு பண்ண ஊழியம் முயற்சி எல்லாம் வீணாக போச்சு. ஏன், நீங்கள் உண்மையான விசுவாசியே இல்லைன்னு அன்னைக்கு வெளிப்படப்போகுது. நீங்கள் நரகத்துக்கு தான் போகிறீங்கன்னு அன்னைக்கு வெளிப்படப்போகுது. என் முயற்சிகள்லாம் வீணாக போகப்போதே. நான் நெகட்டிவாக சொல்கிறேன், அவர் பாசிட்டிவாக அப்படி ஆகாதபடிக்கு நீங்கள் முறுமுறுக்காமல் இருங்கன்றார். பாருங்களேன், வீணாக ஓடினதும் பிரயாசம், ஓடினதுன்ற வார்த்தை வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் ஒலிம்பிக்ஸில் ஓடுற மாதிரி ஸ்டேடியமில் எவ்வளோ முயற்சி எடுத்து ஓடுவாங்க. பிரயாசப்பட்டது, பயங்கர ஒரு விவசாயி பிரயாசப்பட்ட மாதிரி களைப்படைஞ்சு அப்படியே உடம்பெல்லாம் வருத்திக்கிட்டு பிரயாசப்பட்டு அப்படியே மயக்கம் வர அளவுக்கு பிரயாசப்பட்டது. அப்படிதானே பவுல் பட்டார், அந்த சபையை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாரு உழைச்சி இல்லைங்களா. அதனால இந்த தனங்களுக்கும் அந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவில் இதை மன்றாடுறார், உறவில் மன்றார். அவங்களுக்கும் பெரிய பந்தம், அவங்க வந்து அந்த பாஸ்டரை சந்தோஷப்படுத்துறதுக்காக எதுவும் செய்வாங்க. அவர் சொல்கிறாரு, அப்பா என்னுடைய முயற்சிகளை என்னுடைய ஊழியத்துக்கு ஏதாவது மதிப்பு ஒரு நன்றி கடன் உங்கள் மனசில் இருந்தா, நான் ஏதாவது சந்தோஷப்படணும்னு இருந்தா, கிறிஸ்துவின் நாளில் நான் மகிழும்படிக்கு நீங்கள் முறுமுறுப்பாக இருங்க. எவ்வளோ பர்சனலாக டச் பண்ணுற மாதிரி. ஏன் அவர் சுயநலமாக கேட்கல, சுயநலமாக எனக்கு நல்லா ரிவார்டு வரட்டும்னு. ஏன்னா பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா பவுலுடைய ஆசை என்ன, கடவுளை மகிமையை கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்தணும் இந்த வாழ்க்கையிலையும் நித்தியத்திலையும். இந்த உலகத்தில் நம்முடைய ஊழியம் எவ்வளோ சிறப்பான கனிகள் கொடுத்துருக்கிறதுன்றத பொறுத்து தான் நித்தியத்தில் ஆண்டவரை நம்ம அவ்வளவோ மகிமைப்படுத்துவோம். இந்த ஊழியம் நம்ம வீணா போச்சு, அந்த நாளில் ஒன்று குறைந்தர் மூணில் போட்டிருக்கு, அந்த நாளில் ஒவ்வொரு மனுஷனுடைய ஊழியம் அக்னினால் சோதிக்கப்படும், அவன் உண்மையான ஊழியம் செஞ்சான். நான் ஒருவேளை அந்த நாளில் பவுலுடைய இந்த பிலிப்பியர் மக்கள் எல்லாம் முறுமுறுப்புனால பொய் விசுவாசிகள் தெரிஞ்சிச்சுன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துறது பவுலுக்கு குறைஞ்சி போவோமே இல்லைங்களா. அதனால நான் மகிழாதபடிக்கு முறுமுறுக்க மகிழும்படிக்கு நீங்கள் முறுமுறுக்காமல் இருங்க. அந்த நாள் ஆண்டவர் பார்த்து உத்தமனோ உண்மையுள்ள ஊழியக்கார, நீ பண்ண பிரயாசம் கனி கொடுத்தது, நீ பண்ண பிரயாசம் நீ ஓடினது பிரயோஜனமானதுன்னு என்னை பாராட்டி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தும்படிக்கு. அந்த நாளில் நீங்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தால் அவங்க பரிசுத்தமாக்குதலை கெடுத்துக்கிட்டு உங்களுடைய கிறிஸ்தவ சாட்சியை கெடுத்துக்கிட்டு நீங்கள் பொய் விசுவாசிகள்னு காணப்படுமே. ஆகவே உங்ககிட்ட நான் கேட்குறேன், எனக்கு நீங்கள் செய்யக்கூடியது மிகப்பெரிய காரியம் என்ன, மகிழ வைக்கணும்னா நீங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் வாழுங்க. அம்மாடி எங்கே கனெக்ட் பண்ணுறாரு பாருங்களேன். முறுமுறுப்பு சாதாரணமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், உங்களுடைய என்னுடைய நித்திய எல்லையே தீர்மானிக்கிறது முறுமுறுப்புன்றாருங்களே. ஏன் தெரியுமா, இன்னைக்கு வேண்டாம் நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம், நம்மளையே சுய வஞ்சனையில் வாழ்கிறோம். நானும் ஒரு விசுவாசி இயேசு வந்தவனை பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நம்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த நாளில் இயேசுடைய நாளில் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம் வெட்டரங்கமாகக்கூடிய நாள், ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயமும் ரகசியங்களும் வெளிவரக்கூடிய நாளில் அது ஒரு பப்ளிக் ஜட்ஜ்மெண்ட். பப்ளிக் ஜட்ஜ்மெண்ட்டில் பைபிள் எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு மனுஷனும் எப்படி நியாயம் தீர்க்கும்னு போட்டிருக்கு, விசுவாசத்தினாலேயே நியாயம் தீர்ப்பார். கிரியைகள்னால வெளிப்பட எவிடன்ஸ்னால தான் நியாய தீர்ப்பு நடக்க போகுது. அப்ஜெக்டிவ் ஒர்க்ஸ் என்னுவாங்க, நீ என்ன சொல்றியோ நீ என்ன உணர்றியோ அதை பத்தி இல்லப்பா, உன் இருதயத்துக்கு ஏற்றபடி நீ விசுவாசியா மர்ஜன்மனானவனா அதுக்கு ஏற்ற எவிடன்ஸ் எங்க, அதுக்கு ஏற்ற கனி எங்க. ஏன்னா அது பப்ளிக் ஜட்ஜ்மெண்ட், அந்த எவிடன்ஸை வச்சுத்தான் நியாய தீர்ப்பு இருக்க போகுது. நீ விசுவாசின்னு சொல்லி அப்பப்பாரு அதிருப்தியோடு முறுமுறுப்போடு வாழ்ந்தீன்னா நீ ஒரு பொய்காரன் ஏமாத்துக்காரன், நீ விசுவாசியே கிடையாது அப்படின்னு அந்த நாளில் வெளிப்பிரகாரமான கிரியைகள் எவிடன்ஸாக வச்சு ஒரு ஒரு இதயத்தின் நிலவிக்கும் விசுவாசி என்ற அடையாளமும் கிரியைகள்னால நியாய தீர்க்கப்படுகிற அந்த நாளில் நான் ஏமாற்றம் அடையக்கூடாதே. அந்த நாளில் பிரதானமாக ஆண்டவர் என்னத்தை எக்ஸாமின் பண்ணுவார், நியாய தீர்ப்பு. நீ உண்மையான விசுவாசி ரட்சிக்கப்பட்டவன் சுவிசேஷத்தை நம்பி இருக்கிறீன்னா அந்த நியாய தீர்ப்பின் நாளில் சுவிசேஷம் யோசிச்சு பாருங்க, இந்த சுவிசேஷமும் சத்தியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் அதிருப்தியை எடுத்து முறுமுறுப்பை உங்கள் வாழ்க்கையில் எடுக்கலைன்னா சுவிசேஷம் உங்களுக்குள்ள ரட்சிப்பின் வேலையே செய்யலை அப்படின்றார். என்ன சொல்கிறது, அந்த எஃபெக்டுக்காண்டி உங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னா நான் பண்ணுற பிரசங்கமோ நான் பண்ணுற ஊழியமோ உங்களுக்கு மத்தியில் எல்லாம் என்ன ஆகப்போகுது, நான் ஓடினது நைட்டெல்லாம் முயற்சி எடுத்தது 15-16-20 வருஷங்கள் உங்களுக்கு போதிச்சது எல்லாம் என்ன ஆகப்போதா, வீணாக ஆகப்போகுது. என் மனசு எப்படி உடையும் யோசிச்சு பாருங்க, இதுக்கா உழைச்சோம், இதுக்கா பிரயாசம். பவுல் அப்படி சொல்கிறார், நம்மெல்லாம் என்ன பவுலுடைய முயற்சிகளுக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லிய அந்த நாளில் ஒவ்வொரு மனுஷனுடைய வார்த்தையின்படி உன் வார்த்தையின்படி உன் நியாய தீர்ப்பு இருக்கும்னு என்னென்ன முறுமுறுத்த ஆண்டவரை பற்றி என்ன பேசுனா அதை பொறுத்து தான் இருக்கும். ஆகவே இந்த மூணு காரணங்களை நம்ம பார்க்குறோம், முதலாவது பாசிட்டிவா சொல்ல போனா பரிசுத்தமாக்குதல், சுவிசேஷ சாட்சி, மகிமைப்படுத்துதல். இந்த மூணு காரணங்கள். நெகட்டிவா நம்ம சொன்னோம்னா முறுமுறுப்பு நம்முடைய பரிசுத்தமாக்குதலை கெடுத்துரும், முறுமுறுப்பு நம்முடைய சாட்சியை கெடுத்துரும், கிறிஸ்துவுடைய நாளில் நாம் மாயமாலக்காரர்கள், பொய் விசுவாசிகள்னு நம்மளை வெளிப்படுத்திடும். எவ்வளவு பயங்கரம் முறுமுறுப்பு. சில பயன்பாடுகளோடு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த காரணங்கள் உங்களுக்கு போதுமா? காரணங்கள் போதுமா முறுமுறுப்பு நிறுத்துவதற்கு? ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, போன வாரம் எங்கன்னா ஒரு சீக்ரெட் கேமரா உங்க வீட்டில் வச்சு எந்தெந்த டைம்லலாம் நீங்கள் முறுமுறுத்தீங்கன்னு ஒரு ரெக்கார்டிங் எடுத்து அதை இப்போ போட்டு காமிச்சோன்னா எப்படி இருக்கும்? எப்பப்பெல்லாம் முறுமுறுத்தோன்னு சொல்லி, கிச்சனில் முறுமுறுத்தோம், அங்கே முறுமுறுத்தோம், வேலையில் முறுமுறுத்தோன்னு ஒரு கேமரா இப்போ போட்டு பார்த்தோன்னா, ஒருவேளை சேர்ச்சுக்கு முறுமுறுத்து கூட நீங்கள் வந்துருக்கலாம். இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல், தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கன்னு மூணு காரணங்கள், ஒவ்வொரு விசுவாசிக்கும் உறுத்தக்கூடிய காரணங்களை அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, உங்கள் வாழ்க்கையில் இன்னுமே ஒரு சீக்ரெட் கேமரா இருக்க போகுது. இன்னுமே நீங்கள் முறுமுறுத்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்டுட்டோம் நான் இப்படித்தான் இருப்பேன் நீங்கள் போனீங்கன்னா, உங்களுடைய குற்றம் அதிகமாக இருக்கும், உங்கள் நியாய தீர்ப்பு கொடிதாக இருக்கும். உங்களை பயம்படுத்துறதுக்கு சொல்லலை, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன். நியாய தீர்ப்பு, ஆண்டவர் தான் நம்ம கண்ணை திறக்கட்டும். இங்கே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் கேட்டுட்டோம். பரிசுத்தமாக்குதல கெடுக்குதாய முறுமுறுப்பு, என்னுடைய ஆண்டவரை தவறா இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறேன், விசுவாச சாட்சியை கெடுக்குதா, கடைசி நாளில் நான் ஒரு பொய் விசுவாசின்னு வெளிப்படுத்துமா இந்த முறுமுறுப்புன்னு இதெல்லாம் கேட்டுட்டு, இதெல்லாம் உங்களை மாத்தல ஒன்றும் செய்யாதுன்னா, நிச்சயமா உங்க இதயத்தை நீங்க சோதிச்சு பார்க்கணும், நீங்க உண்மையான விசுவாசியான. ஏன்னா ஒரு விசுவாசிக்கு மூணு முக்கியமான அடையாளங்கள்னா என்னங்க? உண்மையான விசுவாசிக்கு இருக்கக்கூடிய மூணு முக்கியமான அடையாளங்கள் இதுதாங்க. இது இல்லாதவன் விசுவாசியே கிடையாதுங்க. முதல் அடையாளம், எந்த விசுவாசிக்கு என் பாவங்கள்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார், என் பாவங்கள்லாம் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார், அவரோடு நான் இருக்க போறேன்னு இருக்கிற ஒரு விசுவாசி, பாவத்து மன்னிப்புக்காக வேண்ட ஒரு விசுவாசி, பாவத்தின் கோரத்தை உணர்ந்தவன் தான் விசுவாசி. அவன் வாழ்க்கையெல்லாம் என்ன உள்ளுக்குள்ள ஏங்குவான், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னில் எவ்வளோ குறை இருக்கு, என்னை சுத்தப்படுத்தும், சுத்தப்படுத்துவன்னு எந்த விசுவாசிக்கு இருக்காதுங்க. அந்த பணியை ஆண்டவர் செய்துகிட்டு இருக்கிறாரா? அந்த பணியை தடை பண்ணி போறது இஸ்ரவேல் ஜனக மாதிரி விசுவாசத்துல வளரல, பொறுமையில வளரல, பரிசுத்தத்துல வளரல, எதுலையுமே வளராம ஆண்டவருடைய பணியை தடை பண்ணி போட்டது முறுமுறுப்பு. இது எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அது முறுமுறுப்பை எவ்வளவு சீரியஸா அவன் எடுத்துக்குவான். ரெண்டாவது ஒரு விசுவாசிக்குரிய மிகப்பெரிய கவலை, ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் நாமத்தை நான் சுமக்கிறேன், எவ்வளோ ரட்சிப்பு எனக்கு கொடுத்துருக்காரு, ஆண்டவர் அறியாத எத்தனையோ பேர் இருக்காங்களே, என் மூலமாக ஆண்டவர் அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு எந்த விசுவாசிக்கு இருக்காதுங்க அந்த பாரம். அது இருக்காதா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்களேன். இல்லைங்க பாஸ்டர், முறுமுறுப்புனால ஒன்றும் பெருசாக நடந்துடாதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? பவுல் சொல்கிறாரே, ஒருவேளை குடிகாரனா உலகத்தை பார்க்காம இருக்கலாம், நீங்கள் பொய் சொல்கிறவனா, இந்த முறுமுறுப்புனால தான் ஆண்டவர் உங்கள் குடும்பத்துலேயோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் வேலையிலையோ உங்களை அது பார்க்கறதுனால தான் உங்ககிட்ட வரமாட்டேன்றாங்க. தெரியுமா, ஆண்டவரை தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எப்படிங்க? ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிற வேகமாக. ஒரு பெண் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுது, கல்யாணம் ஃபுல்லு அன்னைக்கு கிறிஸ்தவ கல்யாணம் இருக்கும்போது ஃபுல்லாக வெள்ளை துணியை போட்டு வருவாங்க இல்லைங்களா, அதே கண்ணே கூசுற மாதிரி இருக்கும், புதுசாக தான் போடுவாங்க, ஓல்டெல்லாம் போட மாட்டாங்க இல்லைங்களா, புதுசாக பிரைட்டாக வாங்கி போடணும், ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கணும். ஒரு பொண்ணு அப்படி வருது, வரும்போது ஏதோ ஒரு விபத்துனால அந்த பொண்ணுக்கு காலுக்கிட்ட முட்டிக்கிட்ட இவ்வளோ பெரிய பெரிய கிரீஸ் ஆயிடுச்சு, கருப்பு கலர் கிரீஸ். அது நடந்து வருது சர்ச்சில் கல்யாணத்துக்கு, எல்லாருடைய கண் எங்கே இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த கிரீஸ் ஒரு 5% இருந்தாலும் எல்லாம் அது திரும்பும்போது, அப்படி பண்ணும்போது அந்த கிரீஸை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கிறிஸ்துவுடைய மாசற்ற குற்றமற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ தான் நம்ம ஷைன் பண்ண முடியும்னா, நம்ம வாழ்க்கையில் அது இல்லை இது இல்லை எல்லாம் ஒழுங்காக இருக்குதுங்க, கொஞ்சம் கிரீஸு தானா, அந்த கிரீஸு தான் சுவிசேஷத்தை தடை பண்ணுகிற, சாட்சியை தடை பண்ணுகிற கிரீஸ் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முறுமுறுப்பு தான். ஆண்டவரை நம்புறான்னு சொல்லி, இறையாண்மை உள்ளவர் தேவன்னு சொல்லி எப்பப்பாரு முறுமுறுக்கிற நீ? ஆண்டவர் எல்லாம் சர்வ வல்லமை உள்ளவர், என் கவலைகள்லாம் பார்த்துக்கிறான்னு எப்பப்பாரு முறுக்கிற? உன்னை நம்பிக்கிட்டு உன் ஆண்டவர்கிட்ட நான் எப்படி வர்றது? ஆண்டவர் எல்லா குணத்தையும் தாக்குறமே முறுமுறுப்பில். என்ன சாட்சிகள்? நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன சாட்சிகள்? நம்ம குடும்பத்தில் வேலையில் என்ன சாட்சிகள்? சுவிசேஷ சாட்சியை கெடுக்கிறோமே. இந்த உலகத்தை எவ்வளோ கொடுமையாக சொல்கிறாரு, மாறுபாடான சந்ததி, கோணலான சந்ததி. எவ்வளோ சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றாங்களே, கேட்டுக்க தான் மாட்டேன்றாங்க. எவ்வளோ சொன்னாலும் மனம் மாற மாட்டேன், திருந்த அழியிறாங்க, திருந்த மாட்டேன்றாங்களே. அவங்கள திருத்துற ஒரே வழி என்ன தெரியுமா? சும்மா நீ முறுமுறுத்துக்கிட்டு சும்மா போய் காஸ்பலை சொல்கிறாரெல்லாம் கேட்க மாட்டாங்க. கஷ்டங்களுக்கு மத்தியிலையோ நீ முறுமுறுப்பு இல்லாமல் ஆண்டவருடைய சந்தோஷத்தை காமிச்சுப்பார். ஏதோ தெய்வீகம் இவங்களுக்குள்ளே இருக்குதே, இது நம்மளுக்கும் வேணுமே அப்படின்றது தான் வர முடியும். அப்போ தான் நீங்கள் பிரகாசிக்க முடியும். இந்த கோணலும் மாறுபாடான சந்ததிக்குள்ளே நீங்கள் காண்டி எத்தனை கஷ்டங்கள் எத்தனை உபத்திரவங்கள் இருந்தாலும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற தேவன் பெரியவர். அவர் விருப்பம் இல்லாமல் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காதுன்னு அவரை நம்பி சந்தோஷமாக முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கும்போது பயங்கர இருளான உங்கள் சூழ்நிலை, உங்கள் வீடு சூழ்நிலை, உங்கள் குடும்ப சூழ்நிலை எல்லாம் இருள் தான் நம்ம குடும்பங்களில் இல்லைங்களா? எல்லாம் மாறுபாடு, குறுக்கேடு தான் எல்லாருமே, எல்லாருக்கும் ஒழுங்காக ஒன்றுமே தெரிய மாட்டேன். அவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக ஜொலிக்க வைங்க நீங்கள். அந்த முறுமுறுப்பு தான் அப்படி உங்களை ஜொலிக்க வைக்கங்க. இந்த கோணலும் மாறுபாடான சந்ததியில் இது யாரோ ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்லை, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை. எந்த கிறிஸ்தவனுக்கு கடைசியில் யோசிச்சு பாருங்க, இயேசுவின் நாளில் அவரோடு நான் மகிமைப்படணுன்றது பெரிய கவலையாக அவனுக்கு இருக்காதுங்க, இருக்காது. என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு எவனுக்கு இருக்காது? எந்த கிறிஸ்தவனுக்கு ஒரு பாஸ்டர் அவர் இவ்வளோ உழைக்கிறாரே, இவ்வளோ செய்கிறாரே நம்மளுக்காகனு சொல்லி அவருக்கு ஏதாவது நம்ம நன்றி கடன் காட்ட முடியுமான்னு எந்த விசுவாசிக்கு அவங்க பாஸ்டர் மேலே ஒரு மரியாதை ஒரு நன்றி கடன் இருக்காது? பவுல் சொல்கிறாரு, உங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம், அவருக்கு டீ வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், அதெல்லாம் ஓகே தான், ஆனால் அதை விட மிகப்பெரிய காரியம் அவர் ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்த காரியங்களில் வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா அவர் எடுத்த அவ்வளோ முயற்சிக்கு ஆண்டவர் வரும்போது பாராட்டு கிடைக்கும். அதனால் ஆண்டவர் அவர் மகிமைப்படுத்துவார். அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி கடன் என்ன தெரியுமா? நீங்கள் என்ன சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? பவுல் கேட்குறாரு பாருங்க, இந்த கட்டளையை கீழ்படிங்க. ஆண்டவருடைய வார்த்தை, நான் சொல்லி கொடுத்த வார்த்தை, அவ்வளோ உழைச்சி செஞ்சு கொடுத்த வார்த்தை வீணா போகாதபடிக்கு, நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணா போகாதபடிக்கு, அந்த நாளில் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்படிக்கு. மூணு யோவான் நாளில் சொல்றாரு, நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறத விட பெரிய சந்தோஷம் எனக்கு வாழ்க்கையில் கிடையாது. ஒவ்வொரு பாஸ்டருக்கும் அப்படித்தானே, நம்ம சொல்லி கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளோ ஒழுங்காக கடைப்பிடிச்சி வாழ்க்கையில் வாழ்கிறாங்களேன்னு பார்க்குற ஆனந்தம் ஒரு பாஸ்டருக்கு தான் தெரியும். அது அந்த நாளில் நம்முடைய முயற்சிகள் வீணாயில் உத்தமன ஒன்றும் உள்ள ஊழியக்கார அவங்க கடைப்பிடிக்கும்படிக்கு நீ சொல்லி கொடுத்துருக்குற சபாஷ் அப்படின்னு ஆண்டவருடைய புகழ்ச்சிக்கு தாங்க அவ்வளோ முயற்சி போடுறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு பாஸ்டர் தம்முடைய சபை மக்களுக்குள்ள இந்த பாதிப்பு வர வரைக்கும், அதாவது அவங்க முறுமுறுப்பு இல்லாமல் எல்லாத்தையும் செய்கிறவர்களாக ஆகாத வரைக்கும் நம்ம சின்னதுக்கெல்லாம் மெம்பரை எடுக்கிறதுக்கு கவலைப்படுறோம். அவர் சொல்கிறாரு, அவங்களுடைய நித்திய எல்லையை பற்றி சந்தேகத்தான் பட்டுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் விசுவாசியான சந்தேகம் பட்டுக்கிட்டு தான் இருக்கணுமா? இந்த மாதிரி மாறுற வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் அது இப்படி மாறிட்டோன்னா அவன் சந்தோஷப்பட்டு ஆக மகிழலாம். ஏன்? அவனுக்கு வெகுமதி, அவனுடைய பிரயாசம் வீணாக போகலைன்னு. கோணலும் மாறுபாடான சந்ததியில் நம்ம இருக்கிறோங்க, யோசிச்சு பாருங்கள். அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவுடைய நாளில் எப்படிங்க? சில பேர் சொன்னாங்க, பாஸ்டர் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க, இவங்களை முறுமுறுத்துக்கலனா இவங்க திருந்தவே மாட்டாங்க, இவங்களுக்கு ஏதாவது சொல்லன்னா முறுமுறுத்துக்கிட்டு திருந்திடுது. எவ்வளோ திருத்தி இருக்கிறீங்க நீங்கள்? முறுமுறுத்துக்கிட்டு சொல்கிற நம்மள பிள்ளைகிட்ட முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறோம், எவ்வளோ வாட்டி சொல்கிறது, எவ்வளோ வாட்டி சொல்கிறது, எவ்வளோ திருத்திட்டோம் நம்ம? இல்லையே, நம்மளால் முடிய மாட்டேந்த. அந்த முறுமுறுப்பு பதில் நிதானமாக இருந்து முறுமுறுப்பு இல்லாமல் அணுகு முறையை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆவியானவர் உதவி செய்கிறன்றாரு. என் பிள்ளைக்கு முன்னாடி நான் சாட்சியாக இருக்கணும், என் கணவன் புருஷனுக்கு முன்னாடி நான் சாட்சியாக இருக்கணும், மற்றவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சாட்சியாக இருக்கணும். அமைதலாக சாந்தத்தோடு சொல்லி ஆண்டவரே நான் செய்வேன், கேட்க மாட்டேறாங்களே, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்களே, அப்படி படுத்துகிறாங்களேன்னு. அதுவும் இயேசு கிறிஸ்து நாளுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலுங்க, எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன். இயேசு கிறிஸ்து நாள் அவர் வரும்போது ஒவ்வொரு மனுஷன் என் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் நீ எதை அனுபவிச்சியோ, நீ எவ்வளோ பொறுமையாக சகிச்சுக்கிட்டியோ, அதுக்குத்தானுங்க அவர் வெகுமதி கொண்டு வராரு. நீங்கள் ஒன்றும் சகிக்காமல் எதுக்குங்க அவர் நாள் விசேஷமாக அவங்களுக்கு இருக்க போது? இந்த இருளான உலகத்தில் மாறுபாடும் சுயநலமோ உலக அன்போ கோணலான சந்ததியில் நான் எவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் மக்களுக்கு மத்தியிலையும் நான் முறுமுறுப்பாமல் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும்னு நாம் இருக்கும்போது எல்லாத்தையும் சரிகற்ற ஒரு நாள் வரப்போதே, அந்த நாளில் நித்திய வெகுமதி கொடுக்க போகிறாரே நமக்கு. அந்த நாள் நம்மளை ஊக்கப்படுத்தாதா, முறுமுறுப்பு இல்லாமல் நம்மளை செய்யாதா? யோசிச்சு பாருங்களேன், நித்திய புகழ்ச்சி நமக்கு வரப்போதே அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக. ஆகவே இயேசு சொல்லியிருக்கிறாரே, உங்களை மக்கள் பலவிதமான துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான காரியங்கள் பொய்யா என் நிமித்தம் சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். அந்த நாளில் உங்களுடைய வெகுமதி மிகுதியாக இருக்கும், மிகுதியாக இருக்கும். ஆமாம், இப்போ நம்ம முறுமுறுப்பு இல்லாமல் இருந்தோன்னா சில நேரங்களில் நம்மளை மதிக்கத்தான் பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து சகிச்சு ஆண்டவர் தாழ்மையோடு மனத்தாழ்மையோடு சில காரியங்கள் செய்யும் போது இயேசு கிறிஸ்து நமக்கு சரிகட்டுறன்னு இருக்கிறாரு. அவருக்காக அவருடைய சுவிசேஷத்துக்காக என் சுயநல உரிமைகளை நான் விட்டு கொடுத்து முறுமுறுப்பு இல்லாமல் நான் நடந்துக்கிட்டேன்னு. அது நமக்குள்ளேயே நம்ம தெய்வீக உணர்வும் ஆவியானுடைய உதவியும் ஞானமும் முறுமுறுப்பு இல்லாமல் சொல்லும் போது அவங்க கேட்குறதையும் நம்ம பிள்ளைகளையும் எல்லாரையும் மற்றவங்ககிட்ட நம்ம அப்படி அணுகும் போது நம்ம பேச்சுக்கு மதிப்பும் வருதை நம்ம பார்க்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆகவே இத்தோடு நம்ம முடிக்கலாம். முறுமுறுப்பை பற்றி இன்னுமே பேச மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது சீரியஸாக நம்ம எடுத்துக்குவோம், சீரியஸாக எடுத்துக்கோ. இது ஒரு நெகட்டிவ் ஹோலினஸ் தான், இதை செய்யக்கூடாதுன்றாரு. இதை காண்டி நம்ம செய்யாமல் இருந்தோம்னா எவ்வளோ பாசிட்டிவ் பரிசுத்தத்தில் நம்ம வளர முடியுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணலாம்.